ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு மனம். இப்ப இந்த மனம் என்பது ஆத்மாவின் அதிசய சக்தி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த மனம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியானது. அதாவது அவரவர்களுக்கென ஒரு தனி உலகம் அவர்கள் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் மனம் சார்ந்த உலகம் அப்படின்னு தானே நம்ம பார்த்தோம். அப்ப என்ன மனம் சார்ந்த உலகம்னா என்ன அப்படின்னா, அவர்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற அடிப்படையில நம்ம இங்க வந்து தனியான மன உலகம் இருக்கிறது என்று சொல்றோம். ஏன்னா இப்போ நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு தனி உலகம் அப்படின்னா அது வேற மாதிரி இருக்குமா, ஆனா நாங்க எல்லாரும் ஒரே உலகத்துல தானே இருக்கிறோம், இவர் எப்படி தனி உலகம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு புரியாம இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இங்க நம்ம சொல்ல வர்ற விஷயம் வந்து நீங்க புறக்கண்களால் பார்க்கின்ற விஷயங்களை சொல்ல, உங்களுடைய வாழ்க்கைய, உங்களுடைய ஜீவிதத்தை சொல்றோம். அந்த ஜீவிதம் என்பது எப்படி இங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நடைமுறையில நம்ம வாழும்போது நமக்கு இருக்கின்ற சுக துக்கங்கள் தான் நம்முடைய ஜீவிதம், நம்முடைய வாழ்க்கை. அப்ப நீங்க ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அவங்க எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப எப்ப பார்த்தாலும் ஜாலி மூடல, எங்க பார்த்தாலும் சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கவலைன்னா என்னன்னே தெரியாது. அப்படி சில மனிதர்களை பார்க்க முடியும். இன்னும் ஒரு சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் துக்கமாவே இருப்பாங்க, அப்படியே துரு துரு துருன்னு இருப்பாங்க, அப்படியே அவங்களுடைய முகம் வந்து வாடி போயிருக்கும், எதுலையுமே ஒரு அக்கறை இல்லாம இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து நடைமுறையில நிறைய பேர் பாக்குறோம் இல்லையா. இது எப்படி நடக்குது அப்படின்னா, அவரவர்கள் மனம் அப்படி உருவகப்படுத்தி வச்சிருக்கு இந்த உலகத்தை. இப்ப அவங்க மனசுல அதாவது சோகமா ரொம்ப அப்படியே தொய்வா கவலையா கஷ்டமா இருக்கிறவங்கிட்ட போய் நீங்க பேச்சு கொடுத்து பாருங்களேன், என்னங்க வாழ்க்கை இது, போங்க, ஒண்ணுமே சரியில்லை, உலகமே மோசம், அப்படி இப்படின்னு அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். ஏன்னா அவங்களுக்கு மனம் எப்படி, அப்படி அவர்களுக்கு உலகம் தெரியும். அவங்களுக்கு மனசு எப்படிங்க, எல்லாம் மோசம், உலகமே சரியில்லை, இங்க எதுவுமே சந்தோஷம் இல்லை, எல்லாம் அற்பமான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி மனசு புரிஞ்சு வச்சிருக்கு இல்லையா. அப்ப அந்த நிலைப்பாடுல அவர்கள் இடத்துல நீங்க பேச்சு கொடுக்கும்போது என்ன வாழ்க்கை போங்க அப்படின்னு சலிச்சு பேசுவாங்க. இது வந்து பெரியவர்களுடைய மனப்பான்மையில இப்ப நான் இந்த மாதிரி சொல்றேன். இதுல ஒரு சிறு குழந்தை இடத்துல போய் நீங்க பேச்சு கொடுத்து பாருங்களேன், அப்படி ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அதுங்களுக்கு. அது விளையாட்டுல அப்படியே முசுவா இருக்கும், சாப்பிட கூப்பிட்டா கூட வராது, வாடா பசி எடுத்துருச்சா வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல இரு நேரம் விளையாடிட்டு வரேன் அப்படிங்கும். ஏன்னா அவங்க உலகமே வேற, அது சந்தோஷமான உலகம். அங்க வந்து விளையாட்டுல ஒரு மகிழ்ச்சி, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து அரட்டை அடிக்கிறதுல ஒரு சந்தோஷம், அந்த ஒரு ஆர்வம் அவங்க இடத்துல இருக்கு பாருங்க. அவங்களுக்கு வேற விஷயம் எதுவுமே ஆர்வம் இல்லை, சாப்பாடோ பணமோ அவங்களுக்கு வேற என்ன ஒரு பிடித்தமான விஷயங்களோ அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சந்தோஷம், ஒரு ஜாலி இருக்கணும், அது குழந்தைகளுடைய மனநிலை. அப்ப இப்படி பார்க்கணும், இப்படி தான் நீங்க இந்த உலகம் அப்படிங்கிற பார்வையை பார்க்கணுமே தவிர, இப்ப உலகம் மாறி மாறி காணப்படுது அப்படின்ன உடனே எனக்கு முன்னாடி இருக்கிற அதே மலை தானங்க அவருக்கு தெரியுது, என் முன்னாடி இருக்கிற அதே வீடு தாங்க அவருக்கு தெரியுது, நீங்க என்னங்க அவருக்கு வேற உலகம் எனக்கு வேற உலகம்னு சொல்றீங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்துல ஒரு அக்ரிணை பொருளோட கம்பேர் பண்ணி புரிஞ்சிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் இங்க மன உலகம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன், புற உலகத்தை பத்தி பேசல. இங்க மனம் உண்டாக்கி கொண்ட உலகம் என்பது அவரவர்கள் மனம் சார்ந்த வாழ்க்கை என்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த புரிதல்ல வந்து நீங்க எந்த அளவுக்கு மேம்பட்டு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க இந்த பாடத்திட்டத்துல சீக்கிரம் மேல வரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். அப்ப இங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கென ஒரு மன உலகம் இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அப்ப ஒவ்வொரு மனிதனும் மற்றொரு மனிதனிடமிருந்து சிந்தனை, குணம், ரசனை, மனநிலை, உடல் பண்புகள் போன்ற எல்லாவற்றிலும் மாறுபட்டே காணப்படுவான். அவர்கள் உடல் ரீதியாகவும் மாறுபட்டுத்தான் காணப்படுவார்கள். நான் தான் அன்னைக்கே சொன்னேன், அதாவது மனம்தான் உடல் எடுக்குது, மனம் வந்து சூட்சமோ, இந்த உடல் வந்து ஸ்தூலம். அப்ப இந்த உடலானது என்ன பண்ணுதுன்னா, பௌதீக நிலையில பஞ்சபூதங்கள் அடிப்படையில உடல் எடுக்கும் போது அது மனதின் விருப்பத்தின் அடிப்படையில உடலை தேர்ந்தெடுக்குது அப்படிங்கறத நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம். அது ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட உடல், ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட உடல் அப்படிங்கிறது என்ன, மிருக உடல், பறவை உடல், மனித உடல் அப்புறம் இந்த மனித உடல்லையே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடல். அப்ப ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கனாலே மூஞ்சி அப்படியே கர்ண கடூரமா கொடூரமா இருக்கும். அப்புறம் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கனாலே கையெடுத்து கும்பிடலாம் அப்படிங்கிற தெய்வீக தன்மை தெரியும். ஆனா இவனும் மனுஷன்தான், அவனும் மனுஷன்தான். ஆனா நீங்க பார்க்கிற பார்வையிலேயே அந்த வித்தியாசம் ஏன் தெரியுது? அது மனம் சார்ந்த உடல். அந்த மனசுக்குள்ள அவ்வளவு வக்ரம் இருக்கு, அவ்வளவு கெட்டது இருக்கு. அப்ப அது வந்து அகத்தில் இருக்கிற அந்த அழகு இருக்கு இல்லையா, அது முகத்துல காட்டி கொடுக்கும். அப்ப சிலரை நீங்க பாருங்களேன், முகத்துல சந்தோஷமே இருக்காது, கடு 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 கடுன்னு அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட ஒரு சிரிப்பு வராது, அவங்க முகத்துல சிரிப்பே பார்க்க முடியாது. இப்படியும் மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல, இது மாதிரி நிறைய பேரை நம்ம பார்க்கறோம்ல. அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம்? மனம் சார்ந்த உலகம், மனம் சார்ந்த வாழ்க்கை, மனம் சார்ந்த உடல், அந்த அடிப்படையில இப்ப நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப இங்க உடல் ரீதியாகவும் மனிதன் மாறுபட்டு காணப்படுகின்றான். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனிடமிருந்தும் வேறுபடுகின்றான். சில ஒற்றுமைகள் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான மனிதர்களின் மூக்கு, காதுகள், உதடுகள், கண்கள், புருவங்கள், பற்கள் என எல்லாமே மாறித்தான் இருக்கும் என்று நம்ம பார்த்தோம். அப்ப இங்க இரண்டு நபர்களுக்கு இடையிலே மிகப்பெரிய வேற்றுமையை நாம் காண முடிகின்றது. ஏன் அந்த மாற்றம் அப்படின்னு பார்த்தா, அது மனதின் மாற்றம் அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க டாபிக்கே, நம்ம பேசுற டாபிக்கே வந்து மைண்ட். அப்ப மனம் வந்து உண்மையில் இந்த எண்ணங்களின் சேகரிப்பு தான் மனம். மனம் என்பது வந்து தனித்து இல்லை. மனம் என்ற ஒரு விஷயம் எப்படி வந்திருக்கு? உள்ள வாங்கி கொண்ட எண்ணங்கள். அப்ப அந்த எண்ணங்களை வைத்து வாழ்க்கை இருக்கு, ஜீவிதம் இருக்கு. அப்ப நான் இங்க என்ன சொல்ல வரேன், இந்த இடத்துல நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, இப்ப சிறிய குழந்தையிலிருந்தே நீங்க வளர்ற வளர்ச்சியில உங்களுக்கு எப்படிப்பட்ட விசய சுகங்கள் கொடுக்கப்படுகிறதோ அப்படிதான் நீங்க வாழ போறீங்க. அதைத்தான் நம்ம வாழ்க்கையில பாக்குறோம். இப்ப நீங்க வந்து ஒரு சனாதன தர்மத்துல ஒரு இந்து குடும்பத்துல பிறந்துட்டீங்க அப்படின்னா, உங்களை எப்படி அம்மா அப்பா வழி நடத்துவாங்க? காலையில எழுந்திருக்கணும், பூஜை பண்ணணும், முருகன் இருக்காரு, விநாயகர் இருக்காரு, சிவபெருமான் இருக்காரு, அம்பாள் இருக்காங்க, இதெல்லாம் நீ வழிபாடு பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லணும், இப்படிதான் நீ ட்ரெஸ் போடணும் அப்படின்னு என்னென்ன நமக்கு சிறு வயதுல இருந்து அம்மா அப்பா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அதையெல்லாம் நம்ம அப்படியே சின்ன வயசுல இருந்து எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்ப அதையெல்லாம் நம்ம உள்வாங்குறோம் இல்லையா? அப்ப அப்படி நம்ம வளரும் போது நமக்கு என்னென்ன வந்துடுது? அம்மாவால் அப்பாவால் ஏற்றி வைக்கப்பட்ட கடவுள் வந்துடுறாங்க, வாழ்க்கை வந்துடுது, மதம் வந்துடுது, எல்லாமே நமக்கு வந்துடுது. அப்புறம் மொழி, அம்மாவிடத்துல நம்ம பேசுகின்ற மொழி, தாய்மொழி தமிழா இருந்தா தமிழ் பேசுவோம், மலையாளமா இருந்தா மலையாளம் பேசுவோம், கன்னடம், உருது, இந்தி, இப்படி என்ன லாங்குவேஜ் அவங்க அப்பா அம்மா பேசுறாங்களோ அது அந்த குழந்தை பேச போகுது. அப்ப மொழி, இனம், மதம், கடவுள் எல்லாமே ஏன் மாறுபடுகிறது? மனிதனுக்கு மனிதன் ஏன் மாறுபடுகிறது அப்படின்னா, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்படுகின்ற எண்ணங்களால் மாறுபடுகிறது. அப்ப ஒருத்தன் வந்து கிறிஸ்துவ மதத்துல பிறந்துட்டான்னா, அவனை காலையில எழுந்து விநாயகரை கும்பிடு, சிவபெருமானை கும்பிடுன்னு அம்மா அப்பா சொல்லி கொடுப்பாங்களா? அப்படி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, பாரு இயேசு கிறிஸ்து தான் கடவுள், இயேசுவை வழிபடு, சர்ச்சுக்கு போ அப்படின்னு அவங்க மதம் சார்ந்த விஷயங்களை அந்த பையனுக்கு கத்துக் கொடுப்பாங்க. அப்ப இப்படிதான் இங்க உலகம் வந்து மதம் சார்ந்த வாழ்க்கை இருக்கு, இனம் சார்ந்த வாழ்க்கை இருக்கு, எல்லாமே இந்த வாழ்க்கை முறை இப்படி எல்லாம் மனதினால் ஏற்றப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க புரிஞ்சுக்கிட்டா, அப்ப இங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவரவர்கள் மனம் சார்ந்த வாழ்க்கை, மனம் சார்ந்த உலகம் அப்படிங்கிறத நல்லா நாம இங்க உள்வாங்கிக்கணும். அப்ப இந்த மனம் வந்து இந்த மாதிரி எண்ணங்களை எடுத்துக்கொண்டு வெளிப்பட்டு கொண்டு விவகாரத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கே, அப்ப இந்த மனதுக்கு என்று ஒரு தனித்துவமான சக்தி எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுதான் நம்ம தெளிவா சொல்லிட்டோம், அது ஆத்மாவின் அதிசய சக்தி. ஏன்னா ஆத்மாவிடமிருந்து வெளிப்பட்ட அந்த சக்தியானது ஒரு பிரதிபிம்ப சக்தியாக இங்க பிரபஞ்சமாக விரிஞ்சு நிக்குது. அப்ப இது வந்து ஒரு இன்டர்னல்லா நமக்குள்ள பார்க்கும்போது நான் தனி மனம் என்று நம்ம அபிமானிக்கிறோம். ஆனா இதை நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்த்தா, இது ஒட்டுமொத்த ஈஸ்வர சித்தம், ஈஸ்வர மனம் என்பது நமக்கு புரிய வரும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற வைக்கப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் எங்கிருந்து கிடைக்குது? இந்த உலகத்திலிருந்து தானே கொடுக்க முடியும். உங்களுக்கு மாத்தி யாருமே இந்த உலகத்திலிருந்து வெளி விஷயங்களை கொடுத்துட முடியாது. அவரவர்களுக்கு என்ன தெரியுமோ உங்களுக்கு திணிக்க போறாங்க. அப்படித்தான் அப்பா அம்மாவும் இருப்பாங்க, நம்மளும் இருப்போம். அப்ப இங்க நம்ம உலகத்துல இருந்து பெற முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் நாம இங்க யாருக்கு சொல்லி கொடுத்துட போறது இல்லை. இப்ப நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு செவ்வாய் மண்டலம் இப்படி இருக்குப்பா, அந்த செவ்வாய் கிரகத்துல இந்த மாதிரி எல்லாம் இருக்குப்பான்னு ஏதாவது சொல்லி கொடுப்போமா? அந்த டாபிக்கே நம்ம போக மாட்டோம். ஏன்னா நமக்கு செவ்வாய் மண்டலத்தை பத்தி தெரியாது, சந்திர மண்டலத்தை பத்தி தெரியாது. அப்ப அதை பத்தி நம்ம பேச மாட்டோம். நாம எதை பத்தி பேசுவோம்? இந்த பூமியில நம்ம அனுபவத்துக்கு, நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு எல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மட்டும்தான் நாம் இங்க நம்ம குழந்தைகிட்ட சொல்ல போறோம். அப்ப அதை தான் நம்ம குழந்தைங்க உள் வாங்க போகுது. அப்போ அவங்க வாழ்க்கை என்பது அவரவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் எழுச்சி அப்படின்னு நீங்க இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கும் போது, அப்ப எப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்றி வைக்கப்படுகிறதோ அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று புரிந்து கொள்ளும் போது, இப்ப நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஏற்ற இறக்கம் என்பதற்கு யார் காரணம்? நம்முடைய எண்ணங்களே காரணம். நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஏற்றம் இல்லை இறக்கமா இருக்கு அப்படின்னா நம்முடைய எண்ணம் தான் காரணம். நம்முடைய வாழ்க்கையில ஏன் இறக்கம் இல்லை ஏற்றமாவே இருக்கு, அது எண்ணம் தான் காரணம். அப்ப இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது, ஒருத்தர் நல்ல மகிழ்ச்சியாவே இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு, ஜாலி மூடிலேயே இருக்காரு அப்படின்னா அவருடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள் தான் காரணம். ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் கடுகடுப்பா இருக்கிறான், கோபமா இருக்கிறான், அப்படியே ஒரு சோகமாவே இருக்கிறான்னா அவனுடைய மனதில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற எண்ணங்கள் தான் காரணம். அப்ப இது நீங்க நல்லா இங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கு ஒவ்வொரு மனிதனின் மனமும் தனித்துவமானது அப்படிங்கிறத நீங்க நல்லா உள்வாங்கிக் கொள்ள முடியும். அப்ப இந்த மனம் வந்து எப்படி இப்படி பிரகாசிக்குது, வெளி விஷயங்கள் இப்படி வெளிப்படுது அப்படின்னா, நம்ம கொடுக்குற இன்புட்டை பொறுத்து அவுட்புட் வெளிப்படுத்தும். அப்ப நம்ம என்ன மாதிரி இன்புட்டை உண்மையிலேயே மனதுக்கு கொடுக்கணும், நல்ல விஷயங்களை கொடுக்கணுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது இந்த மாதிரி அத்தியாத்ம ஞான விஷயங்களை கொடுக்கணும், இங்க மனிதன் யார், இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை புரிய வைக்கணும். ஆனா நாம் அதை செய்யறோமா? ஒரு அப்பா அம்மாவும் அதை செய்யறது கிடையாது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து உண்மையா இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகத்தை உண்டாக்கிய இறைவன் யார், நான் யார் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறதுக்கு எந்த அப்பா அம்மாவும் தயாரா இல்லை. எல்லாருமே இந்த உலக விவகாரங்கள்ல எப்படி மூழ்கி போறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அவனை எப்படி ஏமாத்துறது, இவனை எப்படி முடிச்சு கட்டுறது, இப்படிதான் ஆழ்ந்து சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சிந்தனை ஓட்டம் தானே குழந்தைங்களுக்கு தானா போகும். பெரும்பாலான குடும்பங்கள்ல வந்து அப்பா அம்மாவை பார்த்து தானே குழந்தைங்க பழகுது. அப்ப அப்பா அம்மாவுடைய மனோநிலை என்னவோ அது குழந்தைகளை தானாவே தாக்குது இல்லையா. அப்ப இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மணி மைண்டடா ஓடிக்கிட்டே இருப்பாங்க, பணம் பணம் பணம்ட்டு. அப்ப பையன் என்ன நினைப்பான், ஓ பணம் இல்லாம வாழ முடியாது போல் இருக்கு, அப்பா அம்மா பணத்தை நோக்கி ஓடுறாங்க, அப்ப என்னையும் படிக்க வைக்கணும், எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னா பணம் வேணுங்கிறார் அப்பா, பணம் வேணுங்கிறாங்க அம்மா, அப்ப பணம் தான் பிரதானம், அப்ப காசு தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து குழந்தைங்களுக்கு உண்டாக்கப்படுவதை நம்ம நடைமுறையில பாக்குறோம். அதுதான் நடைமுறை உண்மையாவும் இருக்கு, நிறைய பேர் அப்படிதான் இன்றைக்கு வாழ்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உண்மையில் இதுவா வாழ்க்கை அப்படின்னா இல்ல. இதற்கு அப்பாற்பட்ட எத்தனை விஷயங்கள் இருக்கு, அதை யாரும் சொல்லி தருவதும் இல்லை, சொல்லி கொடுப்பதற்கும் ஆட்கள் இல்லை. ஏன்னா அவங்களே கத்துக்கல, அப்புறம் எப்படி அவங்க மற்றவர்களுக்கு போய் சொல்லி கொடுப்பாங்க? இவங்களுக்கு தெரிஞ்சாதானே இவங்க குழந்தைங்களுக்கு போய் இதை சொல்லி கொடுக்க முடியும். அப்ப நாம அதுக்கு தான் இங்க என்ன சொல்றோம், இந்த மாதிரி பாடங்கள்லாம் இருக்கு, இது மாதிரி உயரிய விஷயங்கள் இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, அது பண்டைய ரிஷிகளால் அருளப்பட்டிருக்கு, அது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை அவங்க காட்டி கொடுத்துட்டாங்க. ஆனா நாம தான் அறியாம இருக்கிறோம். ஏன் அறியாம இருக்கிறோம், திட்டமிட்டு நாம திசை மாற்றப்பட்டிருக்கிறோம். அதாவது நம்ம பிரித்தாளும் சூழ்ச்சி, நம்ம அடியமை ஆக்குகின்ற ஒரு சூழ்ச்சியில நம்ம மாட்டிக்கிட்டோம். அதுதான் நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா எப்போ வந்து நாம நல்லா சுதந்திரமா வாழ்ந்துட்டு இருந்தோம், சுகாதாரமா வாழ்ந்துட்டு இருந்தோம், நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவா இருந்தது. ஆனா நாளடைவில் அதுல மாற்றங்கள் நிகழ்ந்ததற்கு காரணம் என்ன, சிலருடைய வஞ்சக எண்ணம். அந்த வஞ்சக எண்ணம் என்ன பண்ணுது, நம்முடைய நாட்டை ஆக்கிரமிக்கணும், அபகரிக்கணும், நம்முடைய செல்வங்களை எல்லாம் சூறையாடணும், அவங்க நாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளை அடிமையாக்கி விட்டார்கள். அப்ப அந்த அடிமையின் நோக்கம் இப்ப நம்ம இடத்துல எப்படி இருக்கு, கல்வி முறையிலேயே பார்க்க முடியுது இல்லையா. ஏன்னா கல்வி முறையே மாற்றப்படவே இல்லை, அவங்க கொண்டு வந்த அதே கல்வி முறை தான் நம்ம இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில வச்சிருக்கோம். அப்ப இன்றைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்றோம், அடிமை வாழ்க்கை வாழ்வதை தான் கத்துக் கொடுக்குறோம். இந்த படிப்பு படிச்சுட்டீங்கன்னா இந்த கம்பெனில போய் சேர்ந்துக்கலாம், அந்த படிப்பை படிச்சுட்டீங்கன்னா அந்த கம்பெனில போய் சேர்ந்துக்கலாம், இந்த கம்பெனிக்கு போனா 3 லட்சம் சம்பளம், அந்த கம்பெனிக்கு போனா 3 லட்சம் சம்பளம் அப்படின்னு தான் அப்பா அம்மா வந்து பையனை என்கரேஜ் பண்றாங்களே தவிர, நீ சுயமா தொழில் பண்ணு, நீ சொந்த காலில் நில்லு அப்படின்னு எந்த அப்பா அம்மாவும் சொல்லித்தராங்களன்னா இன்றைக்கு எந்த அப்பா அம்மாவும் சொல்லித்தருவது இல்லை. ஏன்னா அதான் செல்ஃபிஷ் மென்டாலிட்டி. அதாவது பையன் எப்படியா சம்பாதிச்சா சரி, எனக்கு பணம் வந்தா போதும் அப்படின்னு பெரும்பாலான அப்பா அம்மாங்க எதிர்பார்க்கறாங்க. அப்ப இதனால என்னன்னா அந்த பையன் வந்து இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சு அப்படி போறான் இல்லையா. போகும்போது அவனால என்ன பண்றான்னா அந்த சூழ்நிலை அவனால ஏத்துக்கொள்ள முடியறதில்ல. பெரும்பாலான மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அடிமையாக்கப்படுவதை அனுமதிக்க முடியாம வாழ்றத நம்ம நடைமுறையில பார்க்கும்போது தான் நிறைய மாணவர்கள் வந்து இந்த தொழிலுக்கு வந்த பிறகு தற்கொலை பண்ணிக்கிறத பார்க்க முடியுது. இப்ப இன்றைய ஜென்ரேஷன்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க, சிறிய வயதிலேயே நிறைய குழந்தைங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க. அதாவது தொழில் நிமித்தமா போவாங்க, கம்பெனியில வேலை செய்வாங்க, ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவன் ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த மாடி மேலிருந்து கீழே குதிச்சு இறந்து போயிட்டான் அப்படின்னு நியூஸ் வரும். அந்த அதே அப்பா அம்மா தான் அந்த பையனை அப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி அவனை சம்பாதிக்க வைக்கிறதுக்காக அங்கே அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அவன் அங்கே போய் என்ன, ஒரு டார்கெட்ல மாட்டிக்கிறான். அதாவது பணம் மட்டும்தான் அவனுக்கு நோக்கமா சொல்லி கொடுக்கப்பட்டதுனால அந்த பையனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுதுன்னா ஒரு டார்கெட்ல போய் சிக்கிக்குது. அப்ப அங்க அந்த கம்பெனிக்குள்ள போந்த உடனே 5 லட்சம் ரூபா சம்பளம் உடனே சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த 5 லட்சம் ரூபா அவன் சும்மா கொடுத்துருவானா? அந்த 5 லட்சத்துக்கு எத்தனை காரியத்தை சாதிக்க முடியுமோ அத்தனையும் சாதிச்சுக்கிட்டு தான் அவன் அந்த 5 லட்சத்தை கொடுக்க போறான். அப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான்னா அந்த வாழ்க்கைய ஒரு அடிமைத்தனமா வாழ்வான். அவனால எதுவுமே சுதந்திரமா செய்ய முடியாது. ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ், எப்பயுமே ஒரு மன அழுத்தத்திலேயே இருப்பான். அப்ப அந்த மன அழுத்தம் என்ன பண்ணும்னா அவனுக்கு அந்த டார்கெட் அந்த டைம்குள்ள முடிச்சு கொடுத்தாதான் அந்த மாசம் சம்பளம் வாங்க முடியும். அப்ப அவனுக்கு அந்த ஒரு சுதந்திரம் அந்த சந்தோஷம் எல்லாம் பறி போயிடும். அப்ப அவன் எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் அந்த ஜாப் ஸ்ட்ரெஸ் இப்படியே போய்கிட்டு இருப்பான். அவனுக்கு சந்தோஷத்தை கூட அவனால எதுவும் திருப்திப்படுத்திக்க முடியாது. எங்கேயாவது மகிழ்ச்சியா போகலாம் அப்படியும் முடியாது. அப்ப இந்த மாதிரி அவன் ரொம்ப ஏக்கமா ஒரு ஏங்குதல் இருக்கும். அவனுக்கு வாழ்க்கையில ஏதாவது நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஏங்குதல் இருக்கும். ஆனா அந்த ஏக்கம் என்னவா மாறும்? ஒரு பலவீனமா மாறி அவனுடைய வாழ்க்கையை திசை மாற்றி அந்த மன அழுத்தமே அவனுக்கு மரணத்தை கொடுக்கறத இன்றைய நடைமுறையில நம்ம நிறைய பார்க்கிறோம். ஏன் இதை நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, இப்ப மனம்ங்கிற டாபிக்ல பேசிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம மணி மைண்டடா போகும்போது இந்த மாதிரி சில சிக்கல்களையும் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா வாழ்க்கை என்பது பணம் சார்ந்து இல்லை, மனம் சார்ந்து இருக்கு. ஆனா நிறைய பேர் மனம்ங்கிற விஷயத்துக்குள்ள போகிறதே இல்லை, பணம்ங்கிற விஷயத்துக்குள்ளதான் போறாங்க. அப்ப பணம்ங்கிற விஷயத்துக்குள்ள போகும்போது பணத்துக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அது மனதின் துயரம் அல்லவா? மனதில் உண்டாக்கப்பட்ட கொடுமை அல்லவா அது? அப்படிதான் மனிதர்கள் வந்து பலவீனமானவர்களாக மாறுகின்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பலவீனமான மனிதனுக்கு உண்மையிலேயே பலம் கொடுப்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அத்தியாத்ம ஞானம் தான். இந்த அத்தியாத்ம ஞானம் மட்டும் ஒருத்தருக்கு வந்துவிட்டா அவன் எல்லா சூழ்நிலையும் கையாள முடியும். அவனுக்கு சுக தூக்கமே கிடையாது. ஏன்னா அவன் வந்து இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணி வாழ முடியும். அப்பவும் அதே காரியம்தான் செய்வான். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா அது இங்க நான் எங்க செய்யறேன் என்னை வச்சு அது செய்து அப்படிங்கிற தெளிவுல அவன் அந்த காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்தினால பாதிக்கப்பட மாட்டான். அதனால ஒரு அஃபெக்ஷன் இருக்காது. அதுக்கான அவன் வந்து அலைய மாட்டான், அமைதியா பண்ணுவான், ஆனந்தமா பண்ணுவான். அப்ப பாத்தீங்கன்னா அவன் அவன் லைஃப்ல வந்து சந்தோஷமா இருப்பான், ஜாய்ஃபுல்லா இருப்பான், உண்மையா வாழ்வான் வாழ்க்கைய. அப்ப உண்மையா நம்ம வந்து இன்றைய இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு நம்ம எதை கற்றுக் கொடுக்கணும்? இது மாதிரி ஒரு உயரிய கல்வியை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இது மட்டும்தான் மனதை லிஃப்ட் பண்ணி அவனை யாருன்னு காட்டி கொடுத்து அவனுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி விவேகத்தோடு இந்த உலகத்தை அவன் எப்படி கையாள முடியும் என்பதை காட்டி கொடுக்கும். ஆனா நாம இதை காட்டி கொடுக்காம பணத்தை மட்டுமே காட்டி கொடுத்து அவனை பயணம் பண்ண வச்சோம்னா அதே பணம் தான் அவனுக்கு மரணத்தையும் கொடுக்கறத நம்ம கண்கூட பாக்குறோம். ஏன்னா அந்த பணத்துக்காகவே அவன் தவறான பாதைகளை போறான். எவ்வளவு அக்கிரமங்கள் நடக்கு தெரியுமா இங்க? அதாவது மனிதர்கள் வந்து இன்றைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நான் ஃபெயிலியர்னு ஏன் சொல்றேன்னா, இப்ப ஒரு விஷயத்த நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு பாக்குறேன். ஏன்னா மனம்ங்கிற டாபிக்ல பேசுறதுனால நான் ஃபேஸ்புக்கு பெரும்பாலும் வரமாட்டேன். ரொம்ப ரேரா தான் நான் ஃபேஸ்புக் வருவேன். ஆரம்பத்தில் தான் நிறைய நான் ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருந்தேன், இப்போ எழுதுறதில்ல ஃபேஸ்புக்கில். போன வாரம் ஏதோ ஒரு விஷயத்தை நான் அப்லோட் பண்ணுறதுக்காக ஃபேஸ்புக்குள்ள போனேன். ஒரு 10 நாள் முன்னாடி ஃபேஸ்புக்கில் போனேன். அப்போ எனக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு மெசேஜ் வந்திருந்தது. அந்த மெசேஜில் என்ன வந்ததுன்னா, ஒரு பொண்ணு இந்த மாதிரி, ஐயா நான் வந்து அப்பா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அவருடைய தொழில் வந்து டீத்தூள் பிஸ்னஸ், டீத்தூள் பண்ணுறாரு, அது வந்து ஹெர்பல் டீ, அது வந்து 1/2 கிலோ வந்து 320 ரூபா அந்த டீத்தூள் விலை. இப்போ நான் வந்து அப்பா உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கிறதுனால, நானும் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால என்னால் வந்து தொழில் பண்ண முடியாததுனால உங்களை மாதிரி இருக்கிறவங்க எனக்கு ஆதரவு கொடுங்க, இந்த டீத்தூளை வாங்கிக்குங்க, நீங்கள் வந்து எனக்கு பணம் அந்த டீத்தூளுக்கு உண்டான பணத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் மேற்கொண்டு இந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தி நான் படிச்சுக்கிறதுக்கு இந்த பணத்தை நான் பயன்படுத்திக்குவேன், என்னுடைய படிப்பு செலவுக்கு நான் சம்பாதிச்சுக்கிட்டே படிப்பேன், ஆகவே நீங்கள் இந்த டீத்தூள் பிஸ்னஸ் நான் செய்ய போகிறேன், இதை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆகவே நீங்கள் எனக்கு வந்து இந்த டீத்தூள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீத்தூள் படத்தை எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டு எனக்கு ஃபேஸ்புக்கில் செப்பரேட்டாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு? ஒரு 25 இருக்கும், 25 இயர்ஸ் ஓல்டு. அப்புறம் நான் பார்த்தேன் அந்த பொண்ணு ஃபோட்டோ, எனக்கு முன்ன பின்னர் யாருன்னு தெரியாது. சரி, அது எதுக்காக பணம் கேட்குது? தன்னுடைய படிப்பு செலவுக்கு, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது, நான் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னுடைய மேற்படிப்புக்கு பணம் தேவைப்படுது, அதுக்கு வந்து அப்பா சம்பாதிச்சு என்ன படிக்க வச்சாரு, இப்போ அப்பா உடல்நிலை சரி இல்லாமல் படுத்துட்டாரு, ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துட்டாரு, அது அப்படி தான் போட்டிருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்து படுத்துட்டாரு, அதனால அப்பாவுடைய சிரமத்தை நான் எடுத்துக்கிட்டான் இருக்கேன், எனக்கு வந்து படிப்பு செலவுக்கும் பணம் வேணும், அதே சமயம் நான் தொழில் பண்ணிக்கிட்டே படிக்கணும், நான் வெளி வேலைக்கு போனால் என்னால் படிக்க முடியாது, ஆகவே நான் இந்த மாதிரி சுய தொழில் பண்ணலான் இருக்கேன், ஆகவே இந்த டீத்தூள் பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு போட்ட உடனே நான் என்ன பண்ணிட்டேன், என்கரேஜ் பண்ணணும் இல்லையா? ஒருத்தர் சுய தொழில் செய்கிறாங்கன்னா நம்ம என்கரேஜ் பண்ணணும். அப்ப அந்த பொண்ணு பாருங்களேன், படிக்கிற காலத்துல ஒரு தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுது, அப்ப சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்குது. அப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த பொண்ணை நம்ம தூக்கி விடணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஓகேம்மா எந்த நம்பருக்கு வந்து நான் இந்த பணத்தை அனுப்புறேன்னு சொன்ன உடனே கூகுள் பே நம்பர் அனுப்பிச்சது. ஒரு 320 ரூபா தான் பணம், ஒரு அதிக தொகையெல்லாம் கிடையாது, வெறும் 320 ரூபா. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், கூகுள் பே பண்ணிட்டேன் அந்த நம்பருக்கு, 320 ரூபாய் கூகுள் பே பண்ணிட்டேன். பண்ணி இப்ப மோர் தேன் 15 டேஸ் இருக்கும், எனக்கு எக்ஸாக்டா டேட்டு தெரியல, ஒரு 15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், 15 நாளைக்கு முன்னாடிங்க. அப்புறம் நான் கிட்டத்தட்ட 10 நாள் மறந்தே போயிட்டேன் அந்த பணத்தை அனுப்பிச்சிட்டு, நானும் மறந்தே போயிட்டேன். அப்புறம் 10 நாள் கழிச்சு எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, என்னடா நம்ம டீத்தூளுக்காக ஒரு பொண்ணுகிட்ட 300 ரூபா பணம் அனுப்பிச்சோமே டீத்தூலே வரலையே அப்படின்ட்டு திருப்பி போய் அந்த ஃபேஸ்புக்கில் போயிட்டு அதே மெசேஜில் போய் நான் போட்டேன், என்னம்மா வாட் ஹேப்பன் வை டிலே அப்படின்னு சொல்லி நான் போட்டேன், இந்த மாதிரி டீத்தூள் தரேன்னு சொன்னியே, ஆல்ரெடி நான் பணமும் கட்டிட்டேன், என்னுடைய அட்ரஸும் அனுப்பிச்சிட்டேன், ஏன்னா அட்ரஸும் அனுப்பிச்சிட்டேன், பணம் 300 ரூபா கொடுத்துட்டு என்னுடைய அட்ரஸும் அனுப்பிச்சிட்டேன், ஆனால் எனக்கு டீத்தூளே வரல. அப்புறம் நான் 10 நாள் கழிச்சு திருப்பி ஒரு மெசேஜ் போட்டேன், என்னாச்சுன்னு சொல்லி போட்டாங்க, அந்த பொண்ணு ரிப்ளை கொடுத்தது, அதாவது பார்சல் டிலே டியூ டு தி ஃபெஸ்டிவல் அப்படின்னு போட்டிருந்தது. ஓகே சரி பரவாயில்ல அதனால இருக்கலாம் அப்படின்ட்டு. திருப்பி ஒரு 5 நாள் போன பிறகு இது வரைக்கும் வரவே இல்லைங்க பார்சல், இது வரைக்கும் டீத்தூள் வரவே இல்லைங்க. அப்போ இப்போதான் நான் அந்த பொண்ணுக்கு திருப்பி ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன், என்ன போட்டிருக்கேன்னா, அப்போ நீ படிக்கிற டீச்சிங் உனக்கு கொடுக்கக்கூடிய எஜுகேஷனுடைய டீச்சிங் வந்து சீட்டிங்கை கற்றுக் கொடுக்குது போல் இருக்கு, ஏன்னா டீச்சிங் ஆல்சோ சீட்டிங். அப்போ இந்த மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம், ஏன்னா நீ படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ எதை படிக்கிற, இன்னொருத்தனை எப்படி ஏமாத்துறதுன்னு படிக்கிற, அப்போ இதுவா படிப்பு இதுவா கல்வி, ஆனால் இப்படி தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லோருமே, இப்படி தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, எதை படிக்கணுமோ அதை படித்தா இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருமா, ஆஃப்டர் ஆல் ஒரு 320 ரூபீஸ் தான், ஒரு பெரிய தொகை கிடையாது, மணி செகண்டரி நமக்கு, பணம் ரெண்டாவது, ஒழுக்கம் இல்லை இல்லையா, படிக்கிற காலத்திலேயே ஒழுக்கம் இல்லை இல்லையா, அப்போ படிக்கிற காலத்திலேயே ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அது படிச்சுட்டு வந்து என்ன பண்ணும், இந்த சமுதாயத்துக்கு சர்வீஸ் பண்ணுமா, ஏமாத்தும். அப்படி படிச்சுட்டு வந்து சின்ன வயசுலயே 300 ரூபா ஏமாத்துது, அது இப்பயே சீட்டிங் மென்டாலிட்டி வந்துருச்சு. அப்போ அது படிச்சுட்டு என்ன பண்ணும்னா பெரிய பெரிய தொகையை ஏமாத்தும், இன்னைக்கு 300 ரூபா ஏமாத்தும், நாளைக்கு 3 கோடி ஏமாத்தும் இந்த சமுதாயத்தில். அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்ல, இன்றைக்கு சமுதாயத்தில் நீங்கள் நியூஸை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எல்லா நியூஸ் சேனலையும் இவன் இத்தனை கோடி சுருட்டிட்டு ஓடிட்டான், அவன் அத்தனை கோடி சுருட்டிட்டு ஓடிட்டான் அப்படின்னு தானே நியூஸ் வந்துட்டு இருக்கு, எல்லாரும் ஏமாற்றப்பட்டவர்கள் தானே பார்க்குறோம். அப்போ ஏமாறுபவர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல, அப்போ ஏன் இந்த நிகழ்வு நடக்குது, ஆல்வேஸ் மணி மைண்டட். ஏன்னா எல்லாமே ஃபாதர் அண்ட் மதர் ஆல்சோ மணி மைண்டட், அப்பா அம்மா மட்டும் என்ன ஒழுக்கமா இருக்காங்களா, அப்பா அம்மாவே ஒழுக்கம் இல்லைங்கிறேன் நான். அப்போ அப்பா அம்மாவே ஒழுக்கம் இல்லாத போது தன்னுடைய குழந்தைங்க எப்படி ஒழுக்கமா வளர்த்துவாங்க, வளர்த்த மாட்டாங்க. அப்படிதான் இங்க இந்த உலகம் இப்ப போயிட்டு இருக்கிற போக்க பார்க்க முடியுது. அப்ப இந்த நிலை நீடிக்குமானால் எதிர்காலத்துல இந்த சமுதாயம் எப்படி இருக்கும், ஒரு சீர்கேடு அடைந்த சமுதாயமா இருக்கும், எவனை பார்த்தாலும் ஏமாத்திரவனா இருப்பான். இந்த மனநிலை ஏன் திணிக்கப்படுகிறது நீங்க கவனிச்சு பாருங்களேன். அப்ப இதுதான் உலகம், நான் பேசுற டாபிக்க நீங்க நல்லா உள்வாங்கிக்கணும். இந்த நிலைக்கு ஒருவன் ஏன் தள்ளப்படுகிறான், மன உளைச்சலினால் தள்ளப்படுகிறான், பலரால் பாதிக்கப்படுவதனால் அவன் இந்த உலகம் மோசம் என்று கருதப்படுகிறான். அப்ப இந்த உலகத்தின் மீது கோபப்படுகிறான், அப்ப கோபப்படுவதனால் அவன் என்ன ஆயிடுறான், இந்த உலகமே மோசம், இந்த மக்களே மோசம் அப்படிங்கிற மனோநிலைக்கு வந்து விடுகிறான். அப்ப அப்படிப்பட்ட மனிதன் எதனால ஒருத்தருக்கு நல்லது செய்ய போய் அப்படி பாதிக்கப்பட்டு விட்டான் என்பதை நம்ம பார்க்கணும். நம்ம வந்து இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும்னா, ஒருத்த உலகம் மோசம் சரியில்லை அப்படி இப்படின்னு பேசுறான்னா அவன் எடுத்த உடனே அப்படி சொல்ல மாட்டான், அவன் மனரீதியா பாதிக்கப்பட்டதுனால அப்படி சொல்றான். அப்ப ஏன் அவன் மனரீதியாக அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறான்னா, அவனை அப்படி சிலர் ஏமாற்றி இருப்பார்கள். அப்ப இங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியாக வாழ்கின்றவர்கள் யார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, குழந்தைகள் மட்டுமே. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இன்றைய வாழ்க்கை முறையை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஏமாற்றம் என்பது என்னன்னு தெரியாது, ஏமாற்றுவது என்பது என்னன்னு தெரியாது, அதுதான் குழந்தைகள். குழந்தைகள் அப்படித்தான் இருப்பார்கள். அப்ப அவங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து இந்த உலகம் எப்பொழுதுமே ஆனந்தமா இருக்கும். ஆனா வளர்ந்த மனிதன் இடத்துல நீங்க பாருங்க, இந்த உலகம் யாருக்குமே ஆனந்தமா இருக்காது, எல்லோருக்குமே சோகமா இருக்கும், அதாவது தொந்தரவு பிடிச்சதா இருக்கும், கொடுமையான உலகமா தெரியும். அப்ப என்ன காரணம்னா, மனம் சார்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்க நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இந்த மனம் எதனாலன்னா, ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களால. நமக்கு எப்படிப்பட்ட விசேஷ சுகங்களை இந்த சமுதாயம் கொடுக்குதோ அதை அப்படியே நம்ம பிரதிபிம்பிக்கிறோம், பிரதிபலிக்கிறோம். அப்போ அந்த பிரதிபலிப்புனால நம்ம இந்த மாதிரி உலகத்தில் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இதிலிருந்து நீங்கள் நம்முடைய மகான்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நல்ல விஷயங்களை மட்டுமே மனதுக்கு கொடுக்கணும், நல்ல விஷயங்களை மட்டுமே மனதுக்கு காட்டணும், நல்ல விஷயங்களை மட்டுமே மனதால் கேட்கணும். அப்போ நாம் என்ன பண்ணணும், இது மாதிரி உயரிய விஷயங்களுக்குள்ள வரணும். அதனால தான் மகான்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளிப்படையாவே தீயவை பார்க்காதே, தீயவை பேசாதே, தீயவை கேட்காதேன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம தீயவை பார்க்க கூடாது, கேட்க கூடாது, பேசக்கூடாதுன்னா நம்ம நல்லவைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில இங்க நம்முடைய மனதை மகான்கள் மாற்ற முயற்சிக்கின்றார்கள் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அப்ப அந்த மாற்றம் நம்முள்ளே நிகழுமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழும். அப்பதான் நம்ம வாழ்க்கை வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையா மாறும், ஆனந்தமான வாழ்க்கையா மாறும், நல்ல ஒரு ஆனந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கவும் முடியும். அப்ப இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது மாதிரி அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள நீங்க வந்துட்டு நீங்க ஒரு மன வலிமை கொண்ட மனிதனாக மாறிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க இந்த மாதிரி உயரிய விஷயங்களை உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களை மற்றவங்க ஏமாற்ற முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஞானம் என்பது எப்படிப்பட்டது, நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்று உங்களுக்கு புரிஞ்ச பிறகு நீங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த மனம் என்ற நிலை வந்து அறிவு நிலைக்கு உயர்ந்திருக்கிற ஒரு உயர் பரிமாண நிலைக்கு வந்திருக்கும். அப்போ அந்த நிலையில நீங்க எப்படி ஒரு ஞானியா இருப்பீங்க இல்லையா, ஒரு ஞானியா இருக்க முடியும், ஒரு ஞானம் உள்ளவனா இருக்க முடியும். அந்த நிலையில தான் நீங்க எப்படி இந்த உலகத்தை அணுக முடியும்னா, அது உங்களுடைய வைப்ரேஷன் சொல்றோம், அந்த ஆற்றல் என்று சொல்றோம், உங்களுடைய சக்தி அது. அப்ப அந்த சக்திக்கு தான் வந்து நம்ம ஹிப்னாட்டிசம்னு ஆங்கிலத்துல பேர் வச்சிருக்கோம். ஹிப்னாட்டிசம் அப்படின்னா ஒருத்தனை வசீகரிப்பது, ஒருத்தனை வந்து கவர் செய்யறது, ஒருத்தனை மனமயக்குவது அப்படிங்கிற அர்த்தத்துல நாம அந்த மீனிங் எடுத்துக்கிட்டாலும், நீங்க அந்த உயர்பரிமாண அறிவு நிலையில இருந்து இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா இந்த உலகம் உங்களால ஈர்க்கப்படும். என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா நல்ல விஷயங்களை சொல்றாரு, நல்லதை கேட்கிறாரு, நல்லதை பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நல்லவர்களெல்லாம் உங்களை தேடி தானாவே வருவாங்க. அப்ப அந்த நல்ல நோக்கம் உள்ள மனிதனிடத்துல நல்லவர்களும் வரும்போது அவர்களும் நல்ல நிலையை அடைவார்கள். அப்ப அவர்களும் இந்த மனிதனைப் போலவே ஒரு உணர்திறன் மிக்கவர்களாக, புத்திசாலிகளாக, அறிவாளிகளாக மாற்றப்படுகிறார்கள். அப்படித்தான் இங்க மகான்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப மகான்களுடைய வாழ்க்கையை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மனதளவுல தங்களை அப்டேட் பண்றாங்க. அதாவது நான் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது, நான் அந்த தூய அறிவு, ஆத்மா, பிரம்மம் அப்படின்ட்டு அவங்களே அப்டேட் பண்ணி அந்த உயர்பரிமான அறிவு நிலையில நின்று இந்த உலகத்தை அவங்க பார்க்கும்போது இங்க அவங்க என்ன இந்த உலகத்துக்கு கொடுக்கணுமோ அது தானாவே அவங்களுடைய அவுட் புட்டா வெளியே வரத்தான் போகுது. ஏன்னா அவங்க அந்த நிலையில இருந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது அவங்களுடைய வசீகரத்தன்மை மற்றவர்களை, அதாவது நல்லதையும் நாடுகின்றவர்களை தானாகவே ஈர்க்கும். அப்ப அந்த நிலையில இவங்க வந்து அவர்களை தொடர்பு கொள்ளும் போது இவர்களும் அந்த தூய்மையான நிலையை அடைகிறார்கள் அப்படிங்கறத நம்ம அனுபவத்துல பாக்குறோம். அப்படிதான் மகான்களுடைய சேர்க்கையினால மனிதர்கள் நல்லவர்களாக இந்த சமுதாயத்துல மாறுகிறார்கள். அதுக்கு நம்ம என்ன உதாரணம் கொடுப்போம், நம்ம எக்ஸாம்பிள் எல்லாம் நம்ம எளிமையா புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு டம்ளர்ல வந்து நிறைய சேறு தண்ணி எடுத்து வச்சுக்கிறீங்க, அந்த டம்ளர் பூரா ஒரு கலங்கிய நீர் இருக்கு, அந்த நீர் அந்த டம்ளர்ல வச்சுட்டீங்க. இப்ப அந்த டம்ளர்ல இருந்து நீங்க சேற்று தண்ணியை ஊத்துனா கூட அந்த சேறு போகாது, அந்த டம்ளர்ல ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க அந்த டம்ளர்ல இருக்கிற சேரை வந்து முழுமையா எடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அதே டம்ளர்ல நல்ல தண்ணியை ஊத்துங்களேன், நல்ல தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டே இருங்க பாருங்க, அந்த நல்ல தண்ணி உள்ள போக 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 அந்த சேறு தண்ணி வெளியே வந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க தொடர்ந்து நல்ல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு கடைசியில் என்ன ஆகும்னா, அந்த டம்ளர்ல இருக்கிற எல்லா சேரும் கழுவப்பட்டு அந்த டம்ளரும் தூய்மையாக்கப்பட்டு அந்த டம்ளர்ல நல்ல நீர் நிறைந்து நிற்கும். அப்ப நல்ல நீர் நிறைந்து நிற்பதற்கு என்ன நம்ம பண்ணணும், ஒண்ணுமே பண்ணல, அதுல உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே கொட்டவெல்லாம் செய்யல, நல்லதை மட்டும் உள்ள கொடுத்தோம், தானாவே கட்டுறது வெளியே வந்துருச்சு. இந்த கான்செப்ட் எதுக்கு இங்க சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஆல்ரெடி மனதுல கெட்டதெல்லாம் விதைச்சிருக்கலாம், பரவாயில்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஆனா அந்த கெட்டதை வெளியே எடுக்கணும் அப்படின்னா நீங்க நல்லதையாவது அட்லீஸ்ட் இனிமேல் எடுங்களேன் உள்ளன்னு சொல்றேன். நல்ல விஷயங்களை உள்ள எடுங்க, நல்லதை உள்ள கொடுங்க. அப்ப நல்லது உள்ள போக போக தானாவே உங்களுக்கு இருக்கிற கெட்டதெல்லாம் வலிஞ்சி வெளியே வரும். அப்படி வெளிஞ்சி வெளியே வர 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 நீங்க நல்லதை கொடுக்க 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 நாளடைவுல என்ன ஆயிடும், உங்க மனம் வந்து தீவைகள் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு தூய்மையான மனமாக மாறிவிடும். அப்ப அந்த தூய்மையான மனதில் தான் அறிவு பிரகாசிக்கும். இங்க மகான்கள் அதான் சொல்றாங்க, கலங்கிய மனதில, கழிவு அடைந்த மனதில அந்த அறிவு பிரகாசிக்காது. அப்ப தூய்மையான உள்ளத்துலதான் அந்த அறிவு பிரகாசிக்கும். அப்ப அந்த தூய்மையான உள்ளத்தை நம்ம உண்டாக்கி கொள்ள வேண்டுமானால் அந்த தீய விஷயங்களை வெளியே அனுப்ப வேண்டும். ஆனா அதை வெளியே அனுப்புவதற்காக நீங்க எந்த காரியமும் செய்ய வேண்டாம், அதை வெளியே எடுத்து ஒன்னா நான் நீக்கிக்கிட்டு இருக்கிறேங்க, இது ஆகாது, அது ஆகாது, இது தேவையில்லை அப்படின்னு பார்த்து பார்த்து நீக்கிட்டு இருந்தா அது நடக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணும், நல்லதை மட்டும் உள்ளே கொடுத்தா போதும், வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம், நல்லதை மட்டும் உள்ளே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா தானாகவே கெட்டதெல்லாம் உங்களை விட்டு வெளியே போகும். அதைத்தான் எங்கள் மகான்கள் நமக்கு காட்டி கொடுக்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஞானி அல்லது குருவின் முன்னிலையில் அவர் கொடுக்கின்ற விஷயங்களை நீங்கள் உள்வாங்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த புரிதல் மேலோங்கும், அந்த மனம் வந்து தூய்மை ஆகும், இல்லைன்னா மன தூய்மை நடக்கவே நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி நீங்க ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிற எண்ணங்கள்ல சிக்கிக்கிட்டு தான் வாழ்க்கை இப்படி சின்ன பின்னமா போயிட்டு இருக்கு. அப்ப மேலும் இதே மனப்பான்மையில நம்ம வாழ்வதனால நம்ம இன்னும் சிரமத்தை தான் அனுபவிக்க போறோம். அப்ப நாம இதுல இருந்து விடுபட வேண்டுமானால் நல்ல விஷயங்களை உபதேசிக்கின்ற உத்தமர்களுடைய தொடர்பை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்ப நல்லோர் சேர்க்கை நமக்கு நன்மை பயக்கும். அப்ப அந்த நல்லவர்களை நோக்கி நாம் நாட வேண்டும், நல்லவர்களிடத்திலிருந்து நல்ல விஷயங்களை நாம் உள்வாங்க வேண்டும். அப்ப அந்த ஞானிகளை அந்த குருமார்களை நம்ம சந்திக்கும் போது அவர்களிடத்துல நம்ம வார்த்தையே பேசாமல் சும்மா உட்கார்ந்துருந்தா கூட போதும், அவர்களுடைய மன உணர்வானது உங்களை வந்து தாக்குச்சுன்னா அடுத்த வினாடி உங்களுடைய உணர்வுல ஒரு மாற்றம் நிகழும். அதனாலதான் மகான்களை தரிசனம் பண்ணுவதற்காக நிறைய பேர் போறது. அதாவது திடஞானி தரிசனமே தீர்த்த மாடல். ரிபுகீதை சொல்லும், ரிபுகீதை எப்படி சொல்லும்னா, ஒரு தூய்மையான ஞானி தன்னை பிரம்மம் என்று உணர்ந்த ஒரு ஞானிக்கு வந்து திடஞானின்னு பேர். திடஞானினா நான் அதுவாகத்தான் இருக்கிறேன் என்ற அந்த பிரம்ம அனுபவத்தில் இருக்கிற மகான்கள். அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த தூய அறிவு, நானே அந்த பிரம்மம் என்ற நிலையில அவங்க சதா இருந்து கொண்டே இருப்பாங்க. அவர்கள் வந்து இரண்டு நிலையில் இருப்பாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டன் அப்படின்னா வேத சாஸ்திரங்களை படித்து தானே பிரம்மம் என்று உணர்ந்து அந்த நெறியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மகான்கள் இருப்பாங்க. ஆனா முற்பிறவையில வேத சாஸ்திரங்களை படிச்சிருப்பாங்க, ஆனா இந்த பிறவையில அவங்க வேத சாஸ்திரத்தை தொடவே மாட்டாங்க. ஆனாலும் அவங்க வந்து அந்த உள்நிலையிலேயே அதை உணர்ந்து அப்படியே பிரம்மனிஷ்டனா மாறிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அமைதி ஆனந்தம் அப்படியே அந்த பூரண திருப்தியில் இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே வெளி விவகாரங்கள் கொடுக்க வேண்டியதே கிடையாது, அவங்க அப்படியே தூய்மையா இருப்பாங்க. அவங்களும் ஞானிகள் தான், பிரம்மனிஷ்டர்கள் தான். அப்ப அப்படிப்பட்ட பிரம்மனிஷ்டர்களை, இந்த ஸ்தோத்திரன் பிரம்மனிஷ்டனா இருந்தாலும் சரி, வெறும் பிரம்மனிஷ்டனா இருந்தாலும் சரி, அவர்களை போய் நம்ம பார்த்தோம், அவர்களோட நம்ம தொடர்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர்கள் முன்னிலையில் நம்ம நின்றால் கூட போதும், அந்த திடஞானி தரிசனமே தீர்த்த மாடல். தீர்த்தம்னா என்ன, நீங்க கங்கை காவேரி அப்படி போன்ற புண்ணிய நதிகளில் போய் நீங்க எதுக்கு போய் குளிக்கிறீங்க, புண்ணிய வர்ணங்கிறதுக்காகவும் உங்களுடைய பாவங்கள் தீர்வதற்காகவும் தானே நீங்க புண்ணிய நதிகளில் போய் குளிக்கிறீங்க. ஆனா அந்த புண்ணிய நதியில குளிச்சா உங்களுடைய பாவங்கள் தீர்ந்து உங்களுக்கு எப்படி புண்ணியம் வருமோ, அந்த புண்ணியம் உண்மையிலே நதிகளில் இல்லை, மகான்களிடத்துல இருக்கு. ஏன்னா நீங்க மகான்களை நாடும் போதுதான் நீங்க மனோரீதியாகவே மேன்நிலைக்கு வர முடியும். வெறும் குளிக்கிறதுனால வாழ்க்கையில மாற்றம் வந்துடாது. இப்போ கங்கை நதி காவேரி நதியில குளிக்கிறவங்க எல்லாம் அப்படியே புண்ணியம் அடைஞ்சிட்டாங்களான்னா, அப்படி பார்த்தா கங்கையிலேயே இருக்கிறவங்கலாம் அப்படி புண்ணியவான்களா மாறி இருக்கணும் இல்லை. கங்கைனா நான் சொல்றது காசியில பத்ரிநாத்ல ரிஷிகேஷ்ல இருக்கிறவங்கலாம் அப்படியே அந்த புண்ணியர்களா மாறி இருக்கணும் இல்லை. ஏன் மாறல, அவங்க டெய்லி அங்கதான் குளிக்கிறாங்க. அங்க நோக்கம் அது இல்லை. மன ரீதியான மாற்றம் உண்மையிலேயே நிகழும்னா இங்க தான் நம்ம நீராடணும், எங்க மகான்கள் இடத்துல நீராடணும், அதுதான் உண்மையான நீராடல். அப்ப அந்த நீராடல் தான் இங்க திடஞானி தரிசனமே தீர்த்த மாடல். ரிபுகீதை ரிபுகதை படிங்க, நிறைய அருமையான விஷயங்கள் எல்லாம் சொல்லும். அப்படி மிக உயரிய விஷயங்களை வந்து நாம உள்வாங்கணும்னா மகான்களுடைய தொடர்பை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அவர்களிடத்துல போய் நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாவிட்டாலும் அவருடைய முன்னிலையில் அமர்ந்திருப்பது உங்களை மனதளவில் தொடர்கின்ற ஒரு புதிய வித்வேகங்களை உண்டாக்கும். அப்ப அது உங்களை ஒரு சிலிர்ப்பூட்டும் அனுபவமாக உங்களிடத்துல இருக்கும். அது ஒரு அசாதாரண அனுபவம் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த அசாதாரணமான அனுபவத்தை நம்ம பெற வேண்டுமானால் அதற்கு என்ன பண்ணணும், அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க மகான்கள். எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க வழியில போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கலாம்னு பாக்குறீங்க, அங்க ஒரு பைப் இருக்கு, குழாய் இருக்கு. இப்ப அந்த குழாயில நீங்க தண்ணி குடுக்கணும், அப்படியே போய் குழாய் முன்னாடி நிமிர்ந்து நின்றுட்டு தண்ணியே வானா வருமா, எப்படி தண்ணி வரும்? அப்ப நீங்க அந்த குழாயை போய் குனிஞ்சி அந்த பைப்பை திறந்து குனிஞ்சுதான் நீங்க அந்த தண்ணியை குடிக்க முடியும். அப்ப நீங்க உங்களுக்கு தண்ணி வேணும்னா அந்த குழாய் முன்னாடி நீங்க குனியணும், தண்ணீர் குழாய் முன்னாடி நீங்க குனியணும், அப்பொழுதுதான் தண்ணீர் குடிக்க முடியும். அது போல கீழ்நிலை மனம் கொண்ட மனிதர்கள் நற்பண்புகளை கொண்ட மகான்களை நாடும் போது அவர்களிடத்திலே பணியணும் என்று சாஸ்திரம் சொல்லுது. மகான்களை நாடும் போது அவர்களிடத்துல பணிவு வர வேண்டும். பணிவு வராம போய் மகான்கள் இவன் யார் எனக்கு சொல்றது, நான் என்ன இவங்கிட்ட கேட்கறது அப்படின்னு போய் ஒருத்தர்கிட்ட போய் முன்னாடி உட்காந்தோம்னா அவங்க சொல்ற விஷயம் உள்ள போகாது. அதனாலதானே இங்க சாஸ்திரம் அடிச்சுக்குது. அதாவது குரு சிஷ்யன் அப்படிங்கிற உறவு எப்படின்னா, கற்றுக் கொடுக்கின்ற குருவின் இடத்துல பணிவு வர வேண்டாம். பணிவு வராம நீங்க ஒரு விஷயத்தை உள்வாங்க பாத்தீங்கன்னா அந்த பாடம் உள்ள போகாது. ஏன்னா நமக்கு அப்படி போகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம், இவன் யார் நமக்கு சொல்றதுக்குங்கிற மனப்பான்மை தான் காரணம். அப்ப அந்த மனப்பான்மையே முதல்ல நம்மள என்ன பண்ணோம்னா இந்த பாடத்துக்குள்ளே வர வைக்காது, வரவே மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த பாடத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க. ஏன்னா அதான் ஈகோன்னு சொல்றோம். அந்த ஈகோ இருக்கிறதுனால இவன் என்ன பெரிய ஞானியா, இவன் என்ன பெரியவனா, இவன் நமக்கு சொல்றதுக்கு அப்படின்ட்டு அந்த விஷயத்தை உள்வாங்கவே அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து அகங்காரிகளா இருப்பாங்க, அவர்கள் குணிய மாட்டார்கள், அவர்களுக்கு இது மாதிரி ஞானங்கள் கிடைக்காது, கிடைக்கவும் முடியாது. ஏன் அப்படின்னா அதை சாஸ்திரம் அனுமதிக்காதுங்கிறத தெளிவா சொல்லிடுது. அதுக்கு தான் உதாரணமும் சொல்லுது. ஒரு தண்ணி குடிக்கணும்னா கூட நீங்க குனிஞ்சாதான்ப்பா அந்த குழாயில தண்ணி குடிக்க முடியும். அது மாதிரி ஞானத்தை பெற வேண்டுமானால் குருவின் இடத்துல பணியணும், பணிஞ்சாதான் ஞானம் கிடைக்கும். அப்ப மகான்களிடத்திலே, அறிஞர் பெருமக்களிடத்திலே அடக்கமாக இருந்து பழக வேண்டும், அவரிடத்திலே வளைந்து கொடுக்க வேண்டும் என்று இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுகிறது. அப்ப பொதுவா இப்ப நம்முடைய மனசு வந்து நல்ல விஷயங்களை உள்வாங்குவதற்கு தான் நம்ம இந்த ஞான விஷயங்களை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க மனம் வந்து அமைதியாகவும் சலனம் இல்லா இருக்க வேண்டுமானால் அந்த மனதிற்கான புரிதல் மேம்பட வேண்டும். அப்பொழுதுதான் மனமானது புதிய உத்வேகங்களை பெற முடியும். அப்ப அந்த சூழ்நிலையில அந்த உயர்ந்த மனதில் இருந்து பல உயரிய விஷயங்கள் வெளிப்பட முடியும். ஏன்னா மனதை ஏன் நம்ம லிஃப்ட் பண்ணணும்னு சொல்றோம் அப்படின்னா, நல்ல விஷயங்களை நீங்க உள்வாங்க உள்வாங்க உங்களுடைய விவகாரமானது என்ன பண்ணும்னா உயரிய விவகாரமா மாறும். இந்த உலகத்துக்கு ஒரு உபயோகமான விவகாரமா மாறும். பணத்துக்காக போட மாட்டீங்க, இல்லைன்னா பணத்துக்காக மட்டும்தான் வாழ்க்கைன்னு இருக்கும். நிறைய பேர் பணத்துக்காக மட்டும்தான் ஓடுவாங்க, அது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை என்பது இந்த உலகத்துக்கு உபகாரமாக வாழ்வது, உதவியாக வாழ்வது. ஏனென்றால் அந்த உயர்பரிமான அறிவு நிலையை நீங்க எட்டும் போது இங்க இருப்பதெல்லாம் நான் தான், ஆனா அந்த உணர்வு நிலையை பிடிக்காம மனதளவுல கீழையும் மேலையும் நான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு தான் உடல் சார்ந்து இந்த உலகம் விரிஞ்சிருக்கு. அப்ப ஒரு மிருகத்தை போய் நம்ம மாத்த முடியாது, ஆனா மனிதன் மாறலாம் இல்லையா? ஏன்னா மனிதனுக்கு தான் அந்த நல்லது கெட்டது பகுத்தறிகிற பகுத்தறிவு இருக்கு. அப்ப அதை பயன்படுத்துங்க அப்படின்னு இங்க மகான்கள் சொல்ல வராங்க. மகான்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, மற்ற ஜீவராசிகள் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது, அவைகள் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை மட்டும் வாழும். ஆனால் மனிதன் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவனிடத்துல நன்மை தீமைகளை பகுத்து பார்க்கின்ற பகுத்தறிவு பரிமாணம் இருக்கிறது, அதை பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வர்றாங்க. அப்ப அதை நாம புரிஞ்சுக்கிட்டு நாம வந்து இந்த மைண்ட் லெவல்ல அப்டேட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு அறிய பல விஷயங்கள் நமக்கு அனுபவம் ஆகும். அந்த அனுபவம் தான் நமக்கு இறை தரிசனத்தை கொடுக்கும், இறைவனை காட்டி கொடுக்கும் என்பதை நாம் இங்க பார்க்க முடியும். அப்ப பொதுவா இந்த மனம் என்று பார்த்தோம்னா அது வந்து நம்முடைய பதிவுகள், ஏற்கனவே பலரால் ஏற்றுவிக்கப்பட்ட ஏராளமான எண்ணப்பதிவுகள் ஆகிய சம்ஸ்காரங்கள், வாசனைகள் தொகுப்பு என்று நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தொகுப்பானது என்ன பண்ணுதுன்னா நம்முடைய பழக்கங்கள் தான். நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் விஷயங்களை ஏற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அந்த பழக்க வழக்கங்களில் போய் சிக்கிக்கிட்டு அதுதான் வாழ்க்கை என்பதாக நினைத்து கொண்டு பலவிதமான அனுபவங்களை உண்டாக்கி கொண்டு நம்ம வாழுகின்ற வாழ்க்கை. அப்ப இந்த மாதிரி வாழ்க்கை என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த உலக தொடர்புகளால ஈர்க்கப்பட்டு தூண்டப்பட்டு நம்ம அதனால என்ன பண்ணுவோம், சுக துக்கங்களை சதா சந்தித்து கொண்டே இருப்போம். எப்ப பார்த்தாலும் ஒரு விஷயம் சுகமா தெரியும், அல்லது ஒரு விஷயம் துக்கமா தெரியும். இப்படிதான் மாறி மாறி நமக்கு வந்து இந்த மனோநிலை இருக்கும். ஆனா இதுல ஏன் இந்த சுகம் வருது, ஏன் இந்த துக்கம் வருது அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா மனதினுடைய அறியாமை தான் காரணம் என்று நமக்கு புரிய வரும். அப்ப மனதினுடைய அறியாமையை நம்ம நீக்க வேண்டுமானால் நம்முடைய ரியாலிட்டியை நாம உணரணும் இல்லையா? நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்று நாம் பகுத்து பிரித்து பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படி பார்க்கும் போது நமக்கு புரிய வரும், இங்க வந்து இருப்பது இறைவன் மட்டும்தான். அப்ப அந்த இறைவனே தன்னை வெளிப்படுத்தி பார்க்கின்ற வைபவமா இந்த உலகத்தை உண்டாக்கி இங்க இவ்வளவு உயிரினங்களை படைத்து அதுல அறிவு பரிமாணத்துல பயணம் பண்ணி அதுல ஆறாம் அறிவு பரிமாணத்துல நன்மை தீமைகளை பகுத்தறிகின்ற மனிதனாக வந்து இந்த மகோன்னதத்தை வெளிப்படுத்துகின்றான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து இந்த உலக விஷய சுகங்கள் வந்து எப்படின்னா, நம்மால் மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால இப்படி ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்து அந்த மனதினுடைய தேவையற்ற விஷய சுகங்களை வெளியே அனுப்பணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நம்ம மனதுக்கு கொடுக்கும் போது மட்டும்தான் நம்மிடத்துல மாற்றம் நிகழும். ஏனென்றால் அந்த புதிய வருகைகள் இருக்கு இல்லையா, மனதுக்கான புதிய வருகைகள் நமக்கு உள்ள வரும்போது அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அப்பதான் நம்ம வாழ்க்கையை வந்து வேறு கோணத்துல பார்ப்போம், அப்பதான் நமக்கு இந்த உலகம் வந்து வேறு கோணத்துல தெரியும். இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த உலகம் வேறு கோணத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. எப்படி, எவனை பார்த்தாலும் கெட்டவன், எவனை பார்த்தாலும் அயோக்கியம், இவன் மோசம், அவன் மோசம், இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அப்படி இப்படின்ட்டு என்னென்ன தவறான புரிதலை நம்ம மனதுக்குள்ள வச்சிருந்தோமோ அது பூரா மாற்றம் அடையும். மாற்றம் அடைஞ்சு இங்க இருப்பது வந்து இறைத்தன்மையா இருக்கு, இங்க எல்லாம் ஈசாவாசியம் இதம் சர்வம், அப்ப இங்க எல்லாமே இறை உணர்வுல பிரகாசித்து கொண்டிருக்கு. ஆனால் அப்படி பிரகாசிக்கின்ற அந்த உபாதிகளில ஏன் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படின்னா, அது உடல் சார்ந்து இருக்கு, உள்ளம் சார்ந்து இருக்கு, அப்ப அதுல கொடுக்கப்பட்ட எண்ணங்கள் சார்ந்து இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு புரிய வந்துடும். அப்படி நமக்கு அது புரிய வந்த பிறகு நாம இந்த உலகத்தை என்ன பண்ணுவோம், ஈஸியா அப்படியே கையாண்டு போவோம், கடந்து போவோம். இங்க என்ன நடக்குதோ அந்த நாடகத்துல அந்த நிகழ்வு இருக்கு, அது நடக்கட்டும் அப்படின்னு கடந்து போவோம். அப்புறம் கூடுமான வரைக்கும் நம்ம நமக்கு தெரிஞ்சவங்களை, நம்மளை நாடி வருகின்றவர்களுக்கு நம்ம நல்லது செய்ய பார்ப்போம், நல்லது கொடுக்க பார்ப்போம். ஏன்னா நம்ம அதுக்கு தானே புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறோம், இந்த உலகத்துக்கு எதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று இந்த உலகத்துக்கு கொடுத்ததுனால தான் இப்போ நம்ம இந்த விஷயத்தை படிக்க முடியுது. இல்லைன்னா இந்த விஷயம் உங்களுக்கோ எனக்கோ எப்படி தெரியும், தெரியாது இல்லையா. இப்போ ஒவ்வொரு மகான்களும் இந்த நிலையை உணர்ந்துட்டு அவங்க அப்படியே போயிருந்தாங்கன்னா உங்களுக்கு திருவள்ளுவருடைய திருக்குறள் வந்திருக்குமா, திருமூலருடைய திருமந்திரம் வந்திருக்குமா, எவ்வளவு உயரிய நூல்கள் நம்முடைய கையில் இருக்கு, அந்த நூல்கள் எல்லாம் எப்படி வெளிப்பட்டது. மகான்கள் தான் பெற்ற அனுபவங்களை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சுதான் உபதேசமா நமக்கு நூல்களா கொடுத்துருக்காங்க. அப்ப அது மாதிரி இப்போ இந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்கு உங்களாலையும் வர முடிந்தா நீங்களும் இந்த உலகத்துக்கு ஒரு உபகாரமான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்றேன். நான் எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னா, எத்தனையோ மகான்கள் அந்தந்த காலகட்டங்கள்ல வந்து எவ்வளவோ காரியங்கள் இந்த உலகத்துக்கு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்ப நீங்களும் இந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்குள்ள வரும்போது உங்களாலும் நல பல விஷயங்கள் இந்த உலகத்துக்கு போகும். அப்படி போகும்போது இந்த உங்க மூலமா மாற்றம் அடைய வேண்டியவர்கள் மாற்றத்துக்கு உட்படுவார்கள். அப்போ இந்த உலகம் எப்பொழுதும் பேலன்ஸ்லயே இருக்கும், அதாவது அன்பேலன்ஸ் ஆகாது, இம்பேலன்ஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா, அந்த ஏற்றத்தாழ்வு வந்துவிட்டா என்ன ஆயிடும், உலகம் வந்து தாறுமர போயிடும். இது ஒரு படம் இருக்கு, அகத்தியர் படம் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன், அகத்தியர் அப்படிங்கிற ஒரு படம். அதில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்கும். அப்போ தேவர்கள் எல்லாம் வந்து ஒரே இடத்துல கூடுவாங்க. அப்போ ஒரே இடத்துல தேவர்கள் எல்லாம் கூடின உடனே உலகம் வந்து சமநிலை மாறிடும். சமநிலை மாறிடும்னா என்ன, எல்லாமே கைலாச மலைக்கு வந்து கூடிடுவாங்க. கைலாசத்தில் தான் சிவபெருமானுக்கு திருமணம் நடக்குது. அதாவது இது ஒரு புராண கதை, இதில் ஒரு தாத்பரியம் இருக்குது, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது அந்த சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடக்கின்ற கைலாசத்தில் வந்து திருமண விழாவை காண்பதற்காக தேவர்கள் எல்லாம் வருகிறார்கள் என்று அந்த படத்தில் காட்டுவாங்க. அப்போ எல்லா தேவர்களும் அங்கே வந்து கூடின உடனே பூமி வந்து வெயிட்டு தாழாமல் அப்படியே ஒரு பக்கமாக சாஞ்சிடும் அப்படின்னு அந்த படத்தில் காட்டுவான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கீழேயும் ஒரு பக்கம் மேலேயும் போயிடும் பூமி. ஆனால் பூமி அப்படி போகாது, ஏன்னா சயின்டிஃபிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமி உரண்டை, அப்போ அது மாற வாய்ப்பு இல்லை. ஆனால் சமதளமாக பார்த்தீங்கன்னா வேணா மேலே கீழேயா மாறலாம். அங்கே ஒரு லாஜிக் இருக்குது, அதாவது படத்துக்கு புரிய வைக்கிறது வந்து நம்ம படத்தை பார்த்து அப்படி ஆயிடுச்சின்ட்டு இன்னும் குழந்தைத்தனமாகவே இருக்கக்கூடாது. அதாவது குழந்தைத்தனமான மனசு என்ன பண்ணும்னா, பூமி ஏற்றத்தாழ்வு அடைந்து விட்டது அப்படின்னா ஒரு பக்கம் கீழே இறங்கிடுச்சு ஒரு பக்கம் மேலே ஏறிடுச்சுன்னா என்ன, பூமி ஃப்ளாட்டாக இருக்கு, பூமி உரண்டையாக இருக்கு. அப்போ அந்த பேசிக் பிரின்சிபல் நம்ம தெரியாமல் இருந்தால் நம்ம ஃப்ளாட்டாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வேணா பூமி மேலே போயிடுச்சு, சிவபெருமானுடைய கல்யாணத்தில் எல்லாம் வந்து கூடின உடனே கீழே இறங்கிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி கீழே இறங்கின உடனே அந்த சுவாமிகள்லாம் பேசிக்குவாங்க, தேவர்கள்லாம், ஐயோ என்னடா பூமி இப்படி கீழே இறங்கிடுச்சு, இதுக்கு என்ன பண்ணுறது, இந்த நிலையை மாற்றத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு சிவபெருமான்கிட்டயே கேள்வி கேட்பாங்க. அப்போ சிவபெருமான் சொல்லுவார், இதுக்கு ஒரு ஆள் தான் இருக்காங்க இந்த பூமியை சமநிலைப்படுத்துவதற்கு, அவன்தான் அகத்தியன் அப்படின்னு சொல்லுவார் சிவபெருமான். உடனே அப்படியா, அப்போ அகத்தியர் வந்து அனுப்பிச்சிடலாம் அந்த பக்கம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அகத்தியர் கேட்பாரு, ஐயனே எல்லாரும் உங்கள் திருமணத்தை பார்க்க வந்திருக்காங்க, நீங்கள் என்ன மட்டும் அந்த பக்கம் தென் திசைக்கு அனுப்புறீங்க, நான் உங்கள் திருமணத்தை எப்படி பார்க்குறது அப்படின்னு. நீ என்னோடய திருமணத்தை நீ எப்போ பார்க்கணும்னு விரும்புறியோ அப்போ நான் உனக்கு திருமண கோலத்தில் தரிசனம் கொடுப்பேன், நீ உலகத்தை சமநிலைப்படுத்துவதற்காக சென்று வா அப்படின்றவார். உடனே அகத்தியர் என்ன பண்ணுவார்னா, அந்த வடதிசையிலிருந்து தென் திசையை நோக்கி பயணம் பண்ணுவார். அப்படி பயணம் பண்ணி அவர் தெற்கு திசை வர வர வரவே அந்த பூமி வந்து சமநிலை ஆகிடும். அப்போ உடனே அந்த இடத்துல ஒரு பாட்டு கூட இருக்கும், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. உலகம் சமநிலை பெற வேண்டும் அப்படின்னு அந்த பாட்டு அருமையாக பாடுவாங்க. அந்த படத்தினுடைய பாட்டு எல்லாமே ஹிட்டு. அதுலதான் அந்த தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிற பாட்டு, இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு ஆழமான பொருள் இருக்கு தெரியுமா அந்த பாட்டெல்லாம். அப்போ உலகம் சமநிலை பெற வேண்டும் அந்த பாட்டை வந்து அகத்தியர் பாடிக்கிட்டு வரும்போது அங்க உலகம் சமநிலையான மாதிரி அந்த சினிமாவில காட்டுவான். அது என்ன உண்மைத்தன்மை அப்படின்னா, உயரிய ஞானிகளால் தான் இந்த உலகம் சமன் பெறுகிறதுன்றதுக்கு அடையாளம். அதான் அங்க கான்செப்ட். நான் எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, இப்ப நீங்க ஞானிகளுடைய தொடர்பை உண்டாக்கி கொண்டால் நீங்க இந்த உலகத்துல சமநிலையில வாழலாம், இல்லாவிட்டால் நீங்க சமநிலை தவறி விடுவீர்கள், ஏற்றத்தாழ்வில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். இதுதான் இதனுடைய தாத்பரியம், அதனுடைய பூடகமான விஷயம். ஆனா நம்ம சினிமாவை மட்டும் பார்த்துட்டு ஆஹா அந்த பக்கம் அகத்தியர் போன உடனே உலகம் சமமாயிடுச்சு அப்படின்னா, அகத்தியரன் அவ்வளவு வெயிட்டாவா இருக்காரு, அந்த பூமியே சமப்படுத்துற அளவுக்கு அவர் என்ன பயங்கர பாடி பில்டரா, இல்ல அப்படியே பல டன்னு சேர்ந்தவரை வெயிட்டா, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த பூமி அவர் அந்த பக்கம் போன உடனே சமநிலை ஆகுது அப்படிங்கறத சினிமாவில காட்டுறத பார்த்துட்டு, அப்படி ஏற்றத்தாழ்வுகள்ல பூமி மாறிடுச்சு அப்படின்னு புரிஞ்சிக்காம பகுத்தறிவு பரிமாணத்தை பயன்படுத்தி பாருங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா நம்ம குழந்தைத்தனமாவே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க கூடாது இல்லையா, அப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் விஷயங்களும் அப்படிதான், இன்னைக்கு சினிமா பார்த்தா அந்த சினிமாவில மூழ்கிடுறோம், அதனாலதானே ஹீரோயிசம் வருது. ஏன் இத்தனை பேர் சாவுறான், அந்த சினிமாவில வந்து விஜய் வந்து ஒரு நல்லது செய்யறான்னா அவனை ஹீரோவா மாத்திடுறாங்க, அந்த ஹீரோன்னா நல்லது தானே செய்வான், ஆனா அவன் உண்மையில ஹீரோவான்னு யாருக்கு தெரியும், அது உண்மை வாழ்க்கையில தானே தெரியும். அதே மாதிரி சினிமாவில் ஒருத்தர் வில்லன் அப்படின்னா அவன் உண்மையிலேயே வில்லனா, அவன் நேரில் அவன் பழகினாதான் அவன் உண்மையிலே வில்லனா இல்ல நல்லவனான்னு தெரியும். அப்ப இது மாதிரி இங்க ஒரு சினிமா வாழ்க்கையே உண்மையா பார்க்கிற அளவுக்கு நம்முடைய மனோநிலை இருக்கு பாருங்க, அது ஒரு மட்டமான மனோநிலை. ஏன்னா நான் மனதை பத்தி பேசுறதுனால இதை சொல்றேன். அப்ப மட்டமான மனநிலை நம்ம எப்படி மடை மாற்றுகிறது, புரிதலற்ற தன்மையில கொண்டு போகுது. அப்ப ஒரு அகத்தியர் போறதுனால அங்க உலகம் சமம் நிலை பெறல, அகத்தியருடைய உபதேசங்களினால அங்க உலகம் சமநிலை பெற்றது, அதுதான் பாயிண்ட். அப்ப இங்க அகத்தியர் போன்ற ஞானிகளின் தொடர்பை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும், அவர்கள் சொன்ன உயரிய விஷயங்களை நம்ம உள்வாங்கி கொள்ள வேண்டும். அப்படி உள்வாங்கி கொண்டால் இங்கு வடக்கு தெற்கு உயர்வு தாழ்வு நல்லது கெட்டது அப்படிங்கிறது எல்லாமே கடந்து போய் இங்கு நம்ம பேலன்ஸா வாழ முடியும். அப்ப அந்த பேலன்ஸ்டு மனோபாவம் தான் இங்க மனிதனுக்கு தேவை. அப்படி வாழ்கின்றவன் தான் மனிதன், அப்படி வாழ்கின்றவன் தான் ஞானி, அவன் தான் அகத்தியன். அகத்தியன்னா என்ன, அகத்தில் இருக்கிற தீ, அதுதான் புத்தி. அந்த புத்தியினால விழிச்சுக்கணும், அதுதான் அந்த பூடகமான பெயர். அகத்தியர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரே கிடையாது, அதெல்லாம் வந்து புனை பெயர்கள். அதாவது மகான்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியா தன்னுடைய பெயரை வெளிப்படுத்தாம புனை பெயர்ல எழுதுவாங்க பாடமெல்லாம். இப்ப திருவள்ளுவருக்கு உண்மையிலே பெயர் இருக்கா, திருவள்ளுவர் தன்னுடைய பெயரை போட்டுக்கவே இல்லை. நாம தான் திருக்குறள் அப்படின்னு அந்த குறளுக்கு ஒரு அடைமொழி சேர்த்துறோம், குறள் மட்டும்தான் அவர் கொடுத்துருக்காரு, அந்த குறளுக்கு நம்ம முன்னாடி ஒரு அடைமொழியை சேர்த்து திரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு திருக்குறள் அப்படின்னு சொல்றோம். அப்ப முன்னாடி ஒரு அடைமொழியை போட்டு திருன்னு நம்ம சொல்றது போலவே இங்க எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா, அது மாதிரி அகத்தியன் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்முடைய அகத்துல நடக்க வேண்டிய ஒரு அறிவு சார்ந்த விஷயம் என்பதை சொல்லுவதற்காக அப்படி மகான்கள் வந்து ஒரு பரிபாஷையிலேயே தான் அவங்க பேரெல்லாம் வச்சுக்கிப்பாங்க. நீங்க எல்லா மகான்களுடைய பேரும் பாருங்க, அவங்க உண்மை பேரே கிடையாது, ஏன்னா எல்லாருமே ரிஷிகள் மகான்கள். இப்போ திருமூலர் எடுத்துக்கோங்க, திருமூலர்னு உண்மையிலேயே அப்படி ஒரு பேர் கிடையாது, நாம தான் திருமூலர்னு வச்சுக்கிட்டோம். ஏன்னா ஆராய்ச்சியில நம்ம அந்த நூல்கள் எடுத்து பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அருமையான விஷயத்த சொல்றாரு, அப்ப நான் மூலன் உரைத்த விஷயம் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவர் பேர் மூலனா இருக்கும். அப்ப மூலன் அப்படின்னா அந்த என்ன மூலம், அந்த மூலம்ங்கிறது ஆதி மூலம், இறைவன் கொடுத்த விஷயம். திருமூலருங்கிறதுக்கு அடைமொழி என்னன்னா, இறைவன் வேதத்துல என்ன சொன்னானோ அதை எடுத்து ஒரு ரிஷி எழுதுறாரு, அது தமிழ் மொழியில எழுதுறாரு, அது பாடல்களா எழுதுறாரு. அவர் கீழே வந்து கையெழுத்து போடும்போது மூலன் அப்படின்னு போட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த மூலன் யாரு, இறைவன் ஆதி மூலம், அவர் தான் இந்த விஷயத்த கொடுத்தாருப்பா, இங்க நான் எங்க கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு தன்னடக்கம் அவங்ககிட்ட நம்ம பார்க்க முடியுது. அதனால நாம அவருக்கு திருமூலர்னு பேர் வச்சிருக்கோம், ஆனா உண்மையில அவர் திருமூலர் இல்ல, அந்த ரிஷிக்கு பேரே இல்லை. அப்படிதான் மகான்கள் இருக்காங்க. ஏன்னா அவர்கள்லாம் ஞாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். எல்லா ஞானிகளுமே அந்த ஞான நிலையை அடைந்து விட்ட பிறகு தன்னுடைய சுய பெயரை பிரகடனப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அது அவங்க அப்பா அம்மா வச்ச பேருக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லையே இல்லையா, அது அழிந்து போற உடலுக்கல்லவா அந்த பேரு. அழியாத பிரம்மத்துக்கு இங்க நாமமும் இல்லை ரூபமும் இல்லை. அப்ப அந்த பிரம்மம் தான் இதை செய்து கொண்டிருக்குங்கிறத வெளிப்படுத்துவதற்கு ஏதேனும் ஒரு வார்த்தை தேவைப்படுது, அதற்கு ஒரு மொழி தேவைப்படுது. அப்ப அந்த அடிப்படையில இங்க நம்ம பெயர்களை சூட்டுறோமே தவிர, உண்மையில் என்ன நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற பார்வை நமக்கு எப்போ வருதோ அதுதான் மனதின் உயர் பரிமாண அறிவு நிலை என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அதற்கு நீங்க அந்த மனதிற்கான புதிய வருகைகளை கொடுக்கணும். என்ன மாதிரி வருகை மனதிற்கு கொடுக்கணும்? நல்ல விஷயங்களை கொடுங்க, ஞான விஷயங்களை கொடுங்க, அப்ப மனமானது அப்டேட் ஆகும். அப்ப அந்த மனமானது உயர் பரிமாண அறிவை அடையும். அந்த நிலைக்கு பேர் வந்தா அந்த கரணம் என்று சாஸ்திரம் சொல்லும். அந்த என்றால் உள்ளே என்று பொருள், கரணம் என்றால் கருவி என்று பொருள். விளக்கம் இதுதான். அந்த கரணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அந்தம் என்றால் உள்ளே, அது வந்து நம்ம பாக்கிய கரணம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து உள்கருவி. அது எப்படின்னா நம்முடைய மனம் எப்படி பரிணாம நிலையை இங்க அடையுது, அந்த சேத்தனத்தின் மூலமாக, அறிவின் மூலமாக அடையுது. இதுக்கு நான் வேதாந்த பாடங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு உபமானம் கொடுத்துருப்பேன். இப்போ சேத்தனம் அப்படின்னா அது ஒரு உயிருள்ள பொருள் அல்லவா, அது இறைவன், அறிவு, பிரம்மம், அதுதான் சேத்தனம், சைத்தன்யம் என்று பெயர். ஆனா அது தன்னை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய மாயாசக்தியை உண்டாக்கி அந்த மாயாசக்தியில தன்னை பார்க்குது. அப்ப மாயாசக்திங்கிறத நான் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக கண்ணாடி உபமானத்தை சொல்லிட்டேன். ஒரு கண்ணாடியில நான் போய் என்னை பார்க்குற மாதிரி அது தன்னுடைய மாயாசக்தியில தன்னை பார்க்குது. யாரு? பிரம்மம், அந்த அறிவு. அப்படி பார்க்கும்போது அந்த மாயாசக்தியின் மூலமா அது பிரதிபிம்பிக்குது. அப்போ பிரதிபிம்பித்த உடனே இப்போ அங்கே என்னென்ன சேர்ந்துடுது? மாயையும் பிரம்மமும் சேர்ந்துடுது. இப்போ நான் போய் கண்ணாடி முன்னாடி போய் நின்ன உடனே கண்ணாடியும் இருக்கு, நானும் இருக்கிறேன், அங்கே ரெண்டும் சேர்ந்துடுது. அது மாதிரி இங்கே பிரம்மமும் சேர்ந்துடுது, மாயையும் சேர்ந்துடுது. அப்போ பிரம்மமும் மாயையும் அந்த இடத்துல சேர்ந்த உடனே அந்த மாயா சக்திக்கு ஒரு சைத்தன்யம் வந்துடுது, ஒரு உயிர் வந்துடுது, அது உலகமாக மாறிடுது. இப்படி தான் இந்த படைப்பு இருக்குது. இந்த படைப்பு எப்படி இருக்குன்னா அந்த சைத்தன்யம் தன்னை பிரதிபிம்பித்து காட்டுகின்ற மாயா சக்தியில படைப்பை உண்டாக்கி விடுகிறது. அந்த படைப்புக்கு ஒரு உயிரோட்டம் வந்து விடுகிறது. அது பார்ப்பதற்கு உண்மையில் இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் அந்த உண்மையான அந்த படைப்புக்குள்ள அந்த சைத்தன்யம் வந்து பூந்துடுச்சா? வரவே கிடையாது. அது பிம்பம் தானே, அதுக்குள்ள வந்துடுச்சு, அது இருக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் கண்ணாடிக்குள்ள இப்ப நான் போயிட்டேன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். இப்ப நான் போய் கண்ணாடி முன்னாடி நிக்கிறேன், கண்ணாடியில என்னுடைய உருவம் தெரியுது, கண்ணாடி உள்ள போய் பூந்துகிட்டேனா? நான் கண்ணாடி உள்ளயே போல, நான் இந்த பக்கம் தான் இருக்கிறேன், ஆனா கண்ணாடியில என்னுடைய உருவம் இருக்கு. அப்ப உள்ள போய் நான் பூதாமியே எப்படிங்க போனேன்? அது மாயா சக்தி. கண்ணாடியினுடைய மாயா சக்தி என்ன பண்ணுதுன்னா என்ன அப்படியே பிரதிபிம்பித்து காட்டுது. அது மாதிரி பிரம்மத்தினுடைய மாயா சக்தி பிரம்மத்தை தானாகவே பிரதிபிம்பித்து காட்டுது. அப்ப பிரதிபிம்பித்து காட்டுகின்ற இந்த உலகம் பார்ப்பதற்கு உண்மை போல தோன்றுது. கண்ணாடியில நான் இருப்பது பார்ப்பதற்கு உண்மை போல தோன்றுது, ஆனா உண்மையில் அங்க கண்ணாடி மட்டும்தான் இருக்கு. ஆனா கண்ணாடியில என்னுடைய உருவம் பட்டதுனால அதுக்கு ஒரு உருவம் வந்து விட்டது போல, ஒரு உணர்வு வந்து விட்டது போல, ஒரு உயிர் வந்து விட்டது போல தெரிகிறது. அது போல இங்க உலகம் தெரிகிறது அப்படிங்கிற உண்மை உங்களால உணரப்பட்டு விட்டா நீங்களும் பிரம்மமும் வேறு வேறு இல்லை. இவ்வளவுதான், இதுதான் விஷயம். அப்ப இதுதான் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க மைண்ட் வந்து அப்டேட் ஆகணும். அப்ப புலன்களோடு நம்ம இதெல்லாம் ஒப்பீடு செய்து பார்த்து மனம் எப்படி சேத்தனத்தன்மையை அடையுது அப்படின்னு பார்த்தா அது மனதனுடைய பரிணாமத்தினால, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் என்ற நிலையில அது உயரும் போது தன்னையே தான் உணர்ந்து கொள்கிறது. அப்ப இங்க உண்மையில் நான் இல்லை, நான் வந்து அதனுடைய பிரதிபிம்பத்தை வாங்கி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த பிரகாசம் அதனுடைய வெளிச்சம், டார்ச் லைட்டுடைய வெளிச்சம் கண்ணாடியில பட்டு வெளியே வருதுங்கிறதுக்காக அது கண்ணாடியினுடைய வெளிச்சம்னு எப்படி சொல்ல முடியும்? அது டார்ச் லைட்டினுடைய வெளிச்சம் கண்ணாடிக்குள்ள போய் வெளிப்பட்டு இருக்கு. அது மாதிரி சைத்தன்யத்தினுடைய அறிவு இங்க மனதுக்குள்ள பட்டு வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அப்ப சைத்தன்யத்தினுடைய அறிவு மனதுக்குள்ள பட்டு இங்க வெளிப்பட்டு கொண்டிருப்பதனால பார்ப்பதற்கு இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகம் உண்மையிலே எதனுடைய வெளிப்பாடு? அந்த சைத்தன்யத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஊடகம் இந்த மனசு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த மனது உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். இதை புரிஞ்சுக்கிட்டா, புரிஞ்சுக்கலன்னா அப்டேட் ஆகாது. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டவன் தானே புனிதனாக முடியும். புரியலன்னா மனிதன் மனிதனாக கூட இருக்க முடியாது. ஏன்னா பெரும்பாலானவங்க வந்து நான் தான் சொல்லிட்டேன்ல, மனிதனா இருப்பான், ஆனா அவன் உடல் தான் மனிதனா இருப்பான், உள்ளத்துல மனிதனா இருக்க மாட்டான், மிருகம் மாதிரி வாழ்வான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்றோம் இல்லையா. அதுக்கு என்ன காரணம்? அப்டேட் ஆகாததுதான் காரணம். அப்ப மைண்ட் அப்டேட் ஆகுறதுங்கிறது என்னன்னா அந்த படித்து புரிந்து கொள்வதனால இந்த விஷயம் என்ன, இப்படி எப்படி இது நடக்குது, இந்த நிகழ்வு எப்படி உண்டாக்கப்பட்டிருக்கு, உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த ஆராய்ச்சி யாரிடத்தில் சாத்தியம்? மனிதனிடத்தில் தான் சாத்தியம். ஒரு மிருகமோ ஒரு யானையோ ஒரு குரங்கோ உட்காந்து இதை ஆராய்ச்சி பண்ணுமா? அது பண்ணவும் முடியாது, அதுக்கு பகுத்தறிவும் கிடையாது. அப்ப மனிதன் தான் இந்த மாதிரி ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த உண்மைத்தன்மையை உணர்ந்தும் போது அவன் மனிதனும் புனிதனாகிறான், மனிதனும் தெய்வமாகிறான் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இங்க மனம் என்பது என்னன்னா, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களாகிய சங்கல்ப விகல்பத்தை விசாரித்து பார்க்கும்போதுதான் அது உண்மையிலே என்னால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் தொகுப்பு, அதுவே மனம் என்று சொல்லப்படுதுன்னு நமக்கு புரிய வரும். அந்த புரிதல் நமக்கு எங்க நிகழும்? புத்தியினால விசாரித்து பார்க்கும் போது நிகழும். அப்ப புத்தியினால விசாரித்து பார்க்கும் போது நமக்கு அந்த புரிதல் வந்து விட்டா நம்மிடத்துல அகங்காரம் மறையும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல அகங்காரம் எப்படி இருந்தது? இது நான் செய்கிறேன், இது என்னுடையது, அப்படி இப்படிங்கிற ஏகப்பட்ட அபிமானம் இருந்தது. அந்த அபிமானம் தான் ஆணவமா மாறினது. ஆனா இப்ப நமக்கு இந்த விசாரணை பண்ணி பார்த்த உடனே நமக்கு புரிந்து கொள்ள முடியுது, ஓ இங்க வந்து தனித்துவமான பிரகாசம் இந்த மனதுக்கு கிடையாது, அது அந்த அறிவின் பிரகாசத்தை வாங்கி வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. அப்ப அறிவு இல்லையே நீங்க மனம் இல்லை. அப்ப அறிவு தன்னை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஊடகமாக இந்த மனதை கையாளுகிறது. அப்ப இங்க அனைத்தையும் அறியும் அறிவாக அந்த அறிவே இருக்கிறது. ஆகவே அதற்கான ஒரு ஊடகம்தான் இந்த உடலும் மனமுமே தவிர உண்மையில் இவைகள் வந்து போகின்றவைகள். இங்கு இந்த உடல் சாஸ்வதமா, இந்த மனம் சத்தியமா அப்படின்னா இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னு தான் இங்க வேதம் வந்து வெளிப்படையா நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப இங்க எந்த மனிதன் ஒருவன் தன்னைத்தானே அபிமானிக்கின்ற அந்த அகங்காரத்தை விடுகின்றானோ அப்பொழுது மட்டும்தான் அந்த மனிதன் அந்த உயர் பரிமாண அறிவை அனுபவம் ஆக்க முடியும். அதுதான் இங்க சாஸ்திரம் அழகா சொல்லி கொடுக்குது. அப்ப நாம் இந்த இடத்துல என்ன செய்யணும்னா, நம்முடைய ஈகோவை நாம ஃபர்ஸ்ட் இறக்கி வைக்கணும். இங்க நான் செய்கிறேன், என்னுடையது, இது எனது அப்படிங்கிற அந்த அபிமானம் நம்ம இடத்துல முதல்ல நீங்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுல இருந்து வெளிப்பட பழகணும். அதற்கு வந்து விவேகத்தால நம்ம விரியணும். அப்ப அந்த விவேகம் என்பது இந்த மாதிரி உயரிய அத்தியாத்ம ஞானத்தை நாம் கற்றுக்கொள்வதனால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனநிலையில மாற்றங்கள் நிகழும். நம்ம இடத்துல இருக்கிற தீய விஷயங்கள் எல்லாம் வெளியேறி நல்ல விஷயங்கள் எல்லாம் உள்ளே போக தொடங்கும். அப்படி உள்ளே போக தொடங்கும் போது நம்முடைய குணபேதங்களிலே குணமாற்றம் நிகழும். அப்ப நம்ம கீழ்நிலை தமோ குணத்திலிருந்து அப்படியே இந்த பாடங்களை உள்வாங்குவதற்காக ரஜோகுணத்துல அதிகமா பயணம் பண்ணுவோம். அப்ப ரஜோகுணத்துல பயணம் பண்ணி இது மாதிரி நம்ம பாடங்களை உள்ள வாங்கி வாங்கி மனதுக்கு கொடுக்க கொடுக்க மனமானது சத்துவ குண பரிமாணத்துக்கு பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த சத்துவ நிலையில நீங்க வந்து விட்டா இங்க எல்லாம் ஈஸ்வர நியதிக்குள்ள இருக்கு, இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான் என்பது புரிய வரும். அப்ப அந்த புரிதல் நமக்கு மேலோங்கும் போதுதான் இங்க இருப்பதெல்லாம் இறைவனே, ஈசாவாசியம் இதம் சர்வம் என்று சொல்ல முடியும். அப்ப இதைதான் இங்க சாஸ்திரம் வந்து சுட்டி காட்டி இந்த மனம் என்பது சங்கல்ப விகல்பாத்மகம் என்று சொல்லுது. சங்கல்ப விகல்பத்தினாலே சூழப்பட்டிருக்கிறது. அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கங்க, மனதினுடைய செயல்பாடு தெரிஞ்சுக்கங்க. மனது வந்து எப்பயுமே இப்படிதான் புலன் சார்ந்து, சிந்தனைகள் சார்ந்து, ஆசைகள் சார்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்ப இங்க ஆசை விருப்பம் அப்படிங்கிற இந்த விருப்பு விருப்புக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப நாம வந்து இப்போ இந்த மனதுக்கான அந்த உயர் பரிமாண அனுபவங்களை எப்படி காட்டி கொடுக்கறது அப்படின்னா, உயரிய விஷயங்களை உள்ள கொடுக்கும்போது தான் காட்டி கொடுக்க முடியும். அப்ப அந்த உயரிய விஷயங்கள் என்ன? இது போன்ற அத்தியாத்ம ஞான பாடங்கள், மகான்கள் ரிஷிகள் நமக்கு என்ன சொல்ல வராங்கிறத நம்ம உள்ள வாங்கும்போது மனதனுடைய மாற்றங்கள், செயல்பாடு, அதை எப்படி அடக்கிறது, ஒருநிலைப்படுத்துவது அப்படிங்கிற அந்த 10 நிலைகள்ல நம்ம மனதை வந்து பக்குவப்படுத்த முடியும். அப்ப அந்த 10 நிலைகளை நம்ம மனதை பக்குவப்படுத்தும் போது நம்ம இடத்துல திட்டமிடுதல் வரும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இங்க எது சத்தியம், எது அசத்தியம், அப்ப இங்க எது உண்மையா இருக்கு, எது உண்மையில இல்லை அப்படின்னு எல்லாமே நமக்கு புரிய வந்துடும். அப்படி தெளிவு அடையும் போது இங்க மனதனுடைய அம்சங்கள் நமக்கு உள்ள அழகா போய் இந்த மனித தன்மையானது என்னன்னா தெய்வீகத்தன்மையை அடையும். அப்ப அந்த தெய்வீக நிலையில நமக்கு இங்க எல்லாம் புரிய வந்துடும். அப்ப அந்த நிலை வந்து இங்க அறிவு பிரகாசிக்கின்ற நிலை என்று சாஸ்திரம் சொல்லுது. அதாவது அதை மனதின் மூலமா தான் அறிவு வெளிப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் அது வெளிப்படுத்துகின்ற விசய சுகங்கள் நீங்க எப்படிப்பட்ட இன்புட்டை கொடுக்குறீங்களோ அப்படி அவுட்புட்டை கொடுக்குது. ஆனா இப்ப நீங்க அந்த இன்புட்ல சில மாற்றங்களை செய்யறீங்க. இதுவரைக்கும் தேவையில்லாத விசய சுகங்களை உள்ள கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும், அதையெல்லாம் வெளியே எடுக்க வேண்டாம், அது இருக்கட்டும். நீங்க ஆல்ரெடி புதிய விஷயங்களை உள்ள கொடுக்க கொடுக்க அந்த பழைய விஷயங்கள்ல தானாவே மாற்றம் நிகழும். ஏன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வரும்போது மாற்றம் நிகழ்த்திடும். அதுக்குதான் உதாரணம் நான் உங்களுக்கு எப்படி சொல்லினேன்னா, இப்ப நீங்க ஆத்மா அப்படின்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க, வெள்ளையா இருக்கும் ஒரு ஆவி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ஆவின்னா என்ன? கண்ணுக்கு தெரியாதது, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஆவின்னா அது கண்ணுக்கு தெரியாதது, கண்ணுக்கு புலப்படாதது நம்ம ஆவின்னு சொல்றோம். ஆத்மா ஆவிதான், கண்ணுக்கு தெரியாததுதான். ஆனா நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி வெள்ளை உருவத்துல வர்ற ஆவி கிடையாது, அது கண்ணுக்கு புலனாகாத ஆவி. ஆவினா என்ன? நீராவி மாதிரி. நீர் வந்து ஆவி ஆகுது அப்படின்னா நீர் வந்து கண்ணுக்கு தெரியாம காணாம போயிடுது, அதுக்கு பேர் ஆவி. அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த புரிதல்ல உங்களுக்கு என்ன தெளிவு வருது? இப்போ ஓ ஆத்மானா நாம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி வெள்ளையா பேய் மாதிரி அப்படியே வால் மாதிரி நீண்டுகிட்டு மேல வரும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப அது இல்லையா, ஆத்மானா அறிவா உணர்வா, அது சுய பிரகாச நிலையில் இருக்கா அப்படின்னு புரிஞ்சிட்டீங்கன்னா இப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க, மைண்ட் லெவல்ல அப்டேட் ஆயிருக்கீங்க. இப்ப நீங்க பேய்ங்கிற அந்த விஷயத்துக்குள்ள இனிமேல் போக மாட்டீங்க. இப்ப ஆத்மானா பேயி, இந்த ஆத்மா வந்து பேயா அந்த ஆத்மாக்குள்ள பூந்துருச்சு அப்படிங்கிற புருடாவெல்லாம் நம்ப மாட்டீங்கல்ல. இப்ப ஒரு பேய் வந்து ஒரு ஆத்மா வந்து இன்னொரு ஆத்மாக்குள்ள பூந்த உடனே பேய் பிடிச்சிக்குதுங்கிறாங்க இல்லையா, அப்ப பேய் பிடிச்சிக்கிச்சுங்கிறத யார் நம்புவான், அந்த பேயின் மீது நம்பிக்கை இருக்கிறவன் நம்புவான்ல, அவன் அந்த நம்பிக்கையை விதைச்சதுனாலதான் அவன் அந்த பேய் பிடிச்சி நம்பி சாமியாரை கூப்பிட்டு வந்து பேய் ஓட்டுறான். ஆனா உண்மையின் நிலை என்ன தெரியுமா, நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மனவியாதி. அதாவது தனக்குள்ள இன்னொரு கேரக்டரை உண்டு பண்ணிக்கிட்டா அது பாக்குறவனுக்கு பேய் மாதிரி தெரியும், அதுதான் அந்நியன் கேரக்டர். நீங்க அந்நியன் படம் பார்த்துருக்கீங்களா, எல்லாருமே அந்நியன் படம் பார்த்துருப்பீங்க. அந்நியன் கேரக்டர் என்னன்னா என்னுடைய கேரக்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன மாதிரி எல்லாம் சைகை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு அபிமான கேரக்டர் எடுத்துக்குவாங்க, அது வந்து புத்தகத்திலிருந்து எடுத்துக்கலாம், நம்ம பார்த்த சினிமால இருந்து எடுத்துக்கலாம். இப்படிதான் ஒரு மேனரிசம்னு சொல்லுவோம். மேனரிசம் அப்படின்னா இப்ப சிவாஜியை பார்த்தவன் சிவாஜி மாதிரியே ஆக்ட் பண்ணுவான், இப்ப விஜயை பார்த்தவொடனே விஜய் மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுக்குவான். அப்ப என்ன இந்த மேனரிசத்தை அவன் விரும்புறான்னு அர்த்தம், இன்னொருத்தனுடைய ஸ்டைலை இன்னொருத்தனுடைய கேரக்டரை தான் எடுத்துக்கிட்டான். அப்படிதான் இப்ப சிவபக்தர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சிவபெருமானுடைய கேரக்டரை மாறிட்டாங்கல்ல. இப்ப எல்லாருமே சிவபெருமானா மாதிரி மாறுறதுக்கு என்ன காரணம், சிவபெருமானனா ஜடாமுடி வச்சிருப்பாரு, பட்டையும் கொட்டையும் போட்டிருப்பாரு, கையில ஒரு உடுக்கை வச்சிருப்பாரு, ஒரு சூடாயுதம் வச்சிருப்பாரு அப்படின்னு அவன் ஒரு மைண்ட் செட்டுக்கு வரானில்ல. அப்படி வந்த உடனே அவன் என்ன பண்றான், சிவபெருமான் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு நானே சிவம் அப்படிங்கிறான். அப்ப இவனுக்கும் நானே விஜய் நானே அஜித் அப்படின்னு சொல்றவனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இங்க நான் மைண்ட் லெவல்ல பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவனுக்கு வந்து இது உயர்ந்த விஷயமா தெரியுது, நமக்கு வந்து அது தாழ்ந்த விஷயமா தெரியுது. அஜித் விஜய் மாதிரி அவன் ஆக்ட் பண்றான், இவன் எப்படி அஜித் ஆக முடியும், இவன் அஜித் மாதிரி நடிச்சிருவானா, இவன் விஜய் மாதிரி நடிச்சிருவானா, சும்மா அஜித் மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு அஜித் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டா இவன் அஜித் ஆயிடுவானா அப்படின்னு நம்ம திட்டுறோம் இல்லையா. அது மாதிரி இவன் சிவபெருமான் மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு சிவபெருமான் மாதிரி உத்ராட்ச கொட்டை போட்டா சிவபெருமான் ஆயிடுவானா, எப்படி ஆவான். அப்ப இங்க வந்து இந்த மேனரிசத்தை எடுத்துக்கிட்டு நாம இந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இது வந்து நம்முடைய அஜ்ஞானம், அறியாமையின் சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி மற்றவர்களால் திணிக்கப்பட்ட விஷயத்துல போய் சிக்காதப்பா, உன்னுடைய ரியாலிட்டி என்ன, நீ உடலே இல்லை, நீ மனசே இல்லை, நீ அந்த உணர்வு அல்லவா. அப்ப நீ உண்மையா உணர்வு நின்று இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருடைய உணர்வும் உன்னிடத்துல இருக்கிறது உன்னால புரிஞ்சுக்க முடியும். அப்ப நீ ஒரு எறும்புல இருந்து யானை வரைக்கும் உன்னால நேசிக்க முடியும். அந்த அன்பு தான்ப்பா சிவம், அந்த அன்பே சிவம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அதை நீங்க இங்க புரிஞ்சுக்கணும், அதுதான் இங்க மனதின் உயர் பரிமாண ஆத்ம அனுபவம், ஆத்ம அனுபூதி. அப்ப அதை நம்ம அடையிறதுக்கு தான் இப்ப நம்ம இந்த மனதை வந்து இவ்வளவு விசாரம் பண்ணி விவேகத்தினால அதை வெளிப்படைய வைக்கிறோம். அப்ப அதை வெளிப்படைய வைப்பதற்கான இந்த விஷயங்களை நீங்க மனதுக்கு கொடுத்தீங்கன்னா உண்மையில ஆத்மா எப்படி, இறைவன் யார், பிரம்மம் எப்படின்னு எல்லாம் புரியும். அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க அப்படிங்கிற அடிப்படையில நாம இந்த பாடத்திட்டத்துல இப்ப பயணம் பண்றோம். அப்ப இன்றைக்கு நம்ம இப்ப நேரம் கருதி இந்த இடத்துல நம்ம நிறைவு செய்வோம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.